Morgen. அப்படின்னு சுவாமி ஏலியாச்சு பிரிட்ஜில்.
ஆ
அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி.
ஆ வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் சத்தாத யுக்மதரதீருகபங்கராஜம் த்ரையந்த யுக்மகத பௌரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ரங்கராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கநாதமாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசமாதேவாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே பாதுகாதேவ ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசமாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே கோபாலார்ஜுனமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்தமஹாதேவாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே வாஷிகாராய மகாதேவாய நமஹ. ஸ்ரீமதே குலபூஷண மகாதேவாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கநாயக்கே நமஹ. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாம்பியாம் நமஹ. தேவாதிநாதகமலாவிரதநேசபூர்வாந்தீர்த்தாந்தராமகுலபூஷணநாதமுக்யை ராமானுஜப்ரபுதிபிஹ பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ச கந்தி குரு பங்க்திமஹம் ப்ரபத்யே. ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபஹதஸ்பிருஹம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாஹ்வயமஹா. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாரிக்ககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாந்ததாஹ்ருதி கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. பெருமாள் பிராட்டி நம்மாழ்வார் தொடக்கமாக பெரிய அனுகிரகத்தோடு இன்றளவும் நடைபெற்று வரும் பிரபத்தி சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர்களுடைய திவ்ய பிரபாவத்தை பல பிரகாரங்களாக அனுபவித்து வரும் பாங்கிலே நாம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனாகிற மகாசமுத்திர விசேஷத்திலே விழுந்து எழுந்து கொள்ள முடியாமல் ஆனந்தத்திலே மேலும் மேலும் அந்த அனுபவத்தை பல முகங்களாக அனுபவித்து வருகிறோம். இப்போ ஏற்பட்ட ஒரு ஆனந்த சமுத்திரம் போலே இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடையதான அனுபவத்திலே சென்ற வாரம் கல்யாண குணசாலினே என்று சுவாமியினுடைய திருக்குமாரர் கல்யாண குணசாலி என்று தம்முடைய திருத்தகப்பனாரை அஞ்சலி பண்ணி கண்ணீரோடு அவருடைய வைபவத்தை எல்லாம் நினைச்சு சாதிச்சதான இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்தோம். கவிசிம்மம் என்னும் தார்க்கிக சிம்மம் என்னும் வாழ்நாளெல்லாம் இப்படி ஒரு உயர்ந்த பெருமையோடு இருந்த நம்முடைய ஆச்சாரியர் எல்லா நல்ல குணங்களும் நிறைஞ்சவராய் எழுந்தருளியிருந்தார். எப்படி சர்வேஸ்வரனை கல்யாணைகதானா ஸ்வேதரவஸ்து சமஸ்தபக்ஷு வஸ்து விலக்ஷணா ஜானானந்த ஸ்வரூபா என்று பாஷ்யகாராதிகள் அனுபவித்து காட்டினார்களோ அதுபோல கல்யாணைகதானக எல்லா நலன்களும் சேர்ந்திருந்து ஒரு மூர்த்தியாக விசேஷமாக எல்லா கல்யாண குணங்களும் சேர்ந்திருந்து ஒரு மூர்த்தியாக சேவை சாதித்துக் கொண்டிருந்தார் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். அந்த ஆச்சாரிய உத்தமருடைய திவ்ய அனுகிரகம்தான் அவருடைய மகிமைதான் இன்றளவும் நாம் இன்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆச்சாரியர்களாலே நன்றாக கட்டி காப்பாற்றப்படுவது சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திவ்ய அனுகிரகத்தினால்தான். அதனால்தான் எந்த ஆச்சாரியாலையும் நாம் அனுசந்தானம் பண்ணும்போது சங்கராமானுஜம் மகா தேசிகாய நமஹ என்று அந்த தேசிக சப்தத்தை இட்டே தான் நம் ஆச்சாரியாலை நாம் விவகரிக்கிறோம். ஏனென்றால் நம்ம சம்பிரதாயம் தேசிகன் ஏற்படுத்தி கொடுத்த சம்பிரதாயம் அவருடைய திவ்ய கடாட்சத்தினாலே தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இந்த சம்பிரதாயத்திலே பிறவியும் அதனால் நன்மைகளும் ஆச்சாரிய கடாட்சமும் பகவானுடையதான பரிபூர்ண அனுகிரகமும் எல்லாம் கிடைப்பது தேசிகனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே. அதனால அப்போ ஏற்பட்ட தேசிகன்தான் நமக்கு நம்ம ஆச்சாரியால கொடுக்கிறார் அனுகிரகிக்கிறார் என்பதனால்தான் நம்ம ஆச்சாரியாலே அந்த தேசிக சப்தத்தை விடாமல் ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகா தேசிகாய நமஹ என்று தேசிக சப்தத்தை விடாமல் அனுபவிக்கிறதுனுடைய பரமார்த்தம் என்னென்னா தேசிகன்தான் அனுகிரகிக்கிறார் இந்த ஆச்சாரியாவை கொடுத்து நமக்கு. அப்படி அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே நமக்கு சாட்சாத் பகவானே தேசிகாவதாரத்தினாலே நமக்கு அனுகிரகிச்சதுனாலே அந்த தேசிக ஆச்சாரியருடைய வைபவமானது சொல்லி மாளலை. கல்யாண குணசாலி என்று அனுசந்தானம் பண்ணினார் சுவாமியினுடைய திருக்குமாரர். சில பேருக்கு பெருமை என்பது வெறும் புகழ்ச்சியாக மாத்திரம் இருந்துரும், அப்படி இல்லை சுவாமிக்கு. சுவாமியினுடைய திருக்குமாரர் இந்த வார்த்தையை சுவாமிக்கு சொல்லும்போது தேசிகனுடையான சரம திருமேனி 102 சம்வத்சரம் அத்தியுதமாய் எந்த லோகமும் காணாத அளவுக்கு ரிஷிகளும் கொண்டாட வேண்டும்படியாக, நித்தியசூரிகளும் கொண்டாட வேண்டும்படியாக, ஆழ்வார்களெல்லாம் திருவுள்ளம் வகுக்கும்படியாக, சர்வாச்சாரியர்களும் எல்லாரும் எப்பொழுதும் கொண்டாடும்படியாக, ஒரு உத்தமமான ஆச்சாரியராக 102 சம்வத்சரம் எழுந்துள்ளிருந்து அவருடைய சரம திருமேனியை பார்த்து கதறி சொல்றார் சுவாமி. குமாரர் குமார வரதாச்சாரியர் நயனாச்சாரியர் என்று சொல்லுவோமே அவர், அதில் கல்யாண குணசாலி என்றால் என்ன கல்யாண குணங்கள் அவரிடத்திலே நிறைஞ்சிருந்தது என்று போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். ரொம்ப கல்யாண குணங்கள் இருந்ததுனாலே எல்லாத்தையும் நாம் சொல்லி முடிக்க முடியாதுன்றதுனாலே 4 பிரிவாக அனுசந்தானம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதில் 4 பிரிவில் முதல்ல அவர் ரொம்ப உயர்ந்த ஒரு உத்தமமான மனுஷனாக இருந்தார். எப்படி பெருமாளை நாம் புருஷோத்தமன்னு கொண்டாடுவோமோ, கீதையிலே பெருமாள் தானே தன்னை சொல்லிக்கிறார், உத்தம புருஷத்வன்யா பரமாத்மே த்யுதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்யா விபத்தி அவ்யய ஈஸ்வரஹ அப்படின்னு பா என்ன புருஷோத்தமன்னு சொல்லுவா. புருஷ அப்படி பெருமாள் புருஷோத்தமனாக இருந்தார்னா சுவாமி அவதரித்த போது அவதரித்த காலத்திலே சர்வ மனுஷியாளுக்கும் மனுஷர்களிலேயே இவர்தான் சிரேஷ்டர் உத்தமர் என்று சொல்ல முடியாது இருந்தார். அதனாலே மனுஷ குணங்களினாலே சாதாரணமான ஒரு மனுஷன் எவ்வளோ உத்தமமாக இருக்கணுமோ அப்படி இருந்தார்ன்றதுனால, மனுஷ குணங்களினாலே பொதுவான நல்ல குணங்களினாலே உத்தமமாக இருந்தார் என்று பார்த்தோம். அதையும் விட விசேஷமாக அவதரித்தது பிராமண வர்ணத்திலே அவதரித்தார். பிராமணன் எப்படி இருக்க வேணும், எப்படியானோ எப்படியாக்கும் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு ஞானத்தை சம்பாதிச்சு ரொம்ப அனுஷ்டானபரனாக அல்ப விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் வைராக்கிய நிதியாக இருந்து கொண்டு லோகத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறது தான் தன்னுடைய பிறவின் காரியம் என்ன அப்படி நினைச்சுண்டு இருந்தார் சுவாமி தேசிகன். அது பிராமணாள் எப்படி இருக்க வேணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அப்படி பிராமணோத்தமருடைய காரியங்கள் என்ன பிராமணர்கள் சுவாமி அனுப்பிச்சிருந்தார்னு பார்த்தோம். இதுக்கு மேல இப்போ சுவாமி எவ்வளவு வசந்த சிஷ்யராயிருந்தார், எவ்வளவு வசந்த ஆச்சாரியராயிருந்தார் என்று, இப்படி சிஷ்ய குணபூர்த்தியோட இருந்தார், ஆச்சாரிய குணபூர்த்தியோட இருந்தார் என்று இந்த விஷயத்தையும் சேர்த்து இப்படி 4 விஷயங்களை அனுபவிச்சோமானாலே ஓரளவு சுவாமியினுடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சோம் என்று ஓரளவு திருப்தி பட்டுக்கலாம். அந்த ரீதியிலே கல்யாண குணசாலியாக இருந்த சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடையதான அது ஒரு சிஷ்ய குணபூர்த்தியை இப்போ நாம் கொஞ்சம் அனுபவிக்க போகிறோம். சிஷ்யால் எப்படி இருப்பா, உபனிஷத்துக்களிலே புராணங்களிலே சிஷ்யாளுடையதான குணங்களை என்னமா சொல்லியிருக்கு என்று பார்த்தால் அது ரொம்ப முக்கியமானது. சுவாமியே தன்னுடையதான திருவாக்கினாலே ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார், நியாசவிம்சத்திலே சாதிக்கிறார், அத்தனை கல்யாண குணங்களும் சிஷ்யனுக்கு இருக்கணும் அப்படின்னு சுவாமி அங்கே சாதிச்சிருக்கார். மற்றவாளுக்கெல்லாம் இருக்குமோ இல்லையோ, சுவாமி அந்த குணங்களெல்லாம் பூர்ணமாக இருந்ததுனால தான் இப்படியான சிஷ்யன் இருப்பான் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை தான் ஒரு ஸ்லோகமாக மத்தவாள் இப்படி இருக்கணும்ன்றதாக உபதேசம் பண்றார். சத்புத்தி சாது சேவி சமுஜித சமுச்சரித, முதல்ல சத்புத்தியா இருக்கணும் அப்படின்னார். சிஷ்யன் எப்படி இருப்பான், சத்புத்தி நல்ல விஷயங்களிலே ஆசைப்படுறவனா இருக்கணும், நல்ல எண்ணங்களை கொண்டவனா இருக்கணும். முதல்ல சாது சேவி என்னார், அவள் பெரிய வாழிடத்துல அவள் பெரியவா வாழிடத்திலே போனா நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். நாமும் நல்லவாளாக இருக்கணும்னா நாம் பெரியவாளுடையதான சங்கத்திலே வாழவேணும் அப்படின்னு நிச்சயம் ஆசைப்படணும். சமுஜித சரிதா தத்வபோதாபிலாஷி, அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னா இந்த ஆச்சாரியனுக்கு தகுந்த சிஷ்யன் என்று பேர் வாங்க வேண்டும்படியா இருக்கணும். ஆச்சாரியர் பேர்பட்டவர் இந்த சிஷ்யன் போய் அவர் பேர் கெடுக்கிறான் என்று இருக்கக்கூடாது. தத்வபோதாபிலாஷி, மேல் மேல் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியரிடத்துல போரும், இதுக்கு மேலே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்தையே நிறைய தெரிஞ்சுட்டா மாதிரி நினச்சிடக்கூடாது. சுஷ்ரூஷோ தியக்தமானஹ. ஆச்சாரியாளிடத்துல கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா போல ஆச்சாரிய கைங்கரியம். ஆச்சாரிய வேஷத்திலேயே பெருமாள் தான் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி அம்மா வேஷத்துல வந்து குழந்தைக்கு ஒரு ஜனனத்தை கொடுக்கிறாரோ, அப்பா வேஷத்துல இருந்து குழந்தைக்கு சில உபகாரங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தை பெரியவனாய் அவனும் தான் ஒரு மனுஷன் என்று லோகத்திலே தலை காட்டும்படியாக பண்ணி வைக்கிறார் அப்பா. இப்படி அம்மாவாயும் அப்பாவாயும் இருந்து பெருமாள் சில காரியங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்குறா போல அதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும். சில பேருக்கு அந்த அம்மா அப்பா கூட இருக்கிறது இல்லை. சரினா எத்தனையோ பேருக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு கூட குறைப்பட்டுப்பா. அதிர்ஷ்டம் இருந்தால், நாம் பண்ணது பாபம் இல்லாமல் இருந்தால் பெருமாள் நமக்கு அந்த உபகாரத்தையும் தான் நிறைய பண்ணுறார். அதுபோல தான் நமக்கு புண்ணியம் இருந்ததுன்னா, கொடுப்பனை இருந்ததுன்னா ஆச்சாரிய வேஷத்திலே வந்து பெருமாள் உபகாரம் பண்ணுறார். அதனாலே அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நாம் நம்மாலே செய்யக்கூடியது பிரத்யுபகாரம் என்னவா இருக்கும்னா, அது ஆச்சாரியராக இருக்கிற பெருமாளுக்கு அவர் திருவள்ளம் வகுக்கும்படியாக, அவர் ஆசைப்படும்படியாக ஏதாவது ஒரு கிஞ்சித்காரம் பண்ண வேணும். நாம் பண்ணும் உபகாரத்தினாலேயே ஆச்சாரியருக்கு ஆஹா நம்மால தான் அவருக்கு இந்த உபகாரம் கிடைச்சதுன்னு நினச்சிக்க கூடாது. இந்த உபகாரத்தை அவர் ஏத்துண்டாரே, அதுக்கு நாம் கொடுத்து வச்சோமேன்னு நினச்சிக்கணும். தியக்தமான பிரணிபதனவர. அடுத்து சிஷ்யனுடைய குணத்தை சொல்றார். தியக்தமான ஒரு நாளும் தான் அகங்காரப்படக்கூடாது. கோபதாபங்கள்லாம் இல்லாதவனா இருக்கணும். பிரணிபதனவர. அப்பப்போ ஆச்சாரியாளிடத்திலே பவ்யமாக அவருடைய திருவடியை விழுந்து சேவிச்சு, அவராலே காட்டப்பட்ட தெய்வத்தினிடத்திலே காலிலே விழுந்து சேவிச்சு, தான் ஒரு நாளும் வசந்தவன் இல்லை, தான் என்னைக்கும் அடியவன்தான் என்றதான எண்ணத்தோடு இருக்கணும். பிரஷ்ன கால பிரதீக்ஷா. எப்போ ஆச்சாரியால கேள்வி கேட்டு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த விஷயத்தை ஆச்சாரியாளிடத்தில் எப்படி பவ்யமாக கேட்கலாம். கேள்வி கேட்கச்சே சில பேர் கொஞ்சம் உதாரமாக கூட கேட்பா, கொஞ்சம் அதட்டலாக கூட கேள்வி கேட்பா. அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, பவ்யமாக கேட்கணும். சாந்தோ தாந்தோ அனசூயு சரணம் உபகத சாஸ்திர விஸ்வாசாலி சிஷ்ய பிராப்த பரீட்சாங்கிறத வித அபிமதம் தத்துவத சிக்ஷணீய. இப்படி நிறைய கல்யாண குணங்கள்லாம் சொல்கிறார். மொத்தத்தில் நல்ல சிஷ்யனாக இருக்கணும் அப்படின்னு, சிஷ்யனா இந்த லக்ஷணங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற என்பதாக சாதிக்கிறார். இத்தனை சிஷ்ய குணங்களும் பூர்த்தியாக நிறைஞ்சிருந்தது சுவாமியினிடத்தில். எத்தனையோ எத்தனையோ பேருக்கு ஆச்சாரியராய் உலகமெல்லாம் கொண்டாடும்படியாக, என்னைக்கும் இவர் தான் ஆச்சாரியன்னு சொல்லும்படியாக இருந்த சுவாமி தேசிகன், ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கிரந்தத்திலும் இதெல்லாம் நம்முடைய அப்புள்ளார் ஆச்சாரியர் அனுகிரகிச்சு வந்ததினாலே கிடைச்சதான லாபம் என்று அந்த ஆச்சாரிய பக்திய அப்படி சுவாமி தேசிகன் அந்த ஆச்சாரிய கடாட்சத்தை கொண்டாடுற. ஆச்சாரிய கடாட்சத்தினால்தான் நானும் ஒரு வஸ்துவானேன். வித்வதாம்பூர்கத்தியான வித்வஸ்த அசேஷ கல்மஷா வசுதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமியம். எப்படி பாஷ்யக்காரர் எல்லாம் அளவந்தார் அனுகிரகத்தினால்தான் நான் ஒரு வஸ்துவானேன்னு சொல்வாரோ, அதுபோல சுவாமி தேசிகன் எல்லாம் அப்புள்ளார் அனுகிரகத்தினால்தான் நான் ஒரு வஸ்துவானேன்னு சொல்லி அந்த ஆச்சாரிய கடாட்சத்தை நினைச்சு நினைச்சு ஸ்பூரிச்சு போறார். தனியன் சொல்றார் பாருங்க ஆச்சாரியனுக்கு, எஸ்மாத் அஸ்மாபிரேதத்யதிபதிகரித பிராக்தன பிரக்ரியோத்ய கர்ம பிரம்மாவமரிஷ பிரபவ பகுபலம் சார்த்தம் அக்ராஹி சாஸ்திரம். எங்கள் ஆச்சாரியன்னா எப்போ ஏற்பட்டவர், எப்போ ஏற்பட்ட வசந்த ஆச்சாரியர், உபயமீமாசையிலையும் எல்லாத்துக்கும் ஒரு நிலைக்களனாக இருக்கக்கூடியவர் எங்கள் ஆச்சாரியனாக்கும். அவரிடத்துல தான் எனக்கு சிக்ஷை கிடைச்சிது. அதனால தான் நானும் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்படியான ஒரு கொடுப்பனை இருக்குன்னு ஆச்சாரிய பக்தியை முன்னிட்டு கொண்டு தான் சொல்லணும். ரகசிய திரைசாரத்தில் சாதிக்கிறார். ஏதாவது எத்தனையோ நல்ல விஷயங்கள் நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால தான் மனசில் படும். எல்லாமே ஆச்சாரியர் கூட்டு சொல்லி கொடுத்துருக்க முடியாது. எல்லா அப்படின்னு நம்ம அப்படியே அபாரமான சமுத்திரம் போலே விஷயத்தை எல்லாம் ஆச்சாரியர் அவ்வளவு உபதேசம் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அதுக்கு சாரமானதை சொல்லி கொடுத்துருப்பார் ஆச்சாரியன். அப்படி அவர் உபதேசித்ததனுடைய அம்சம் அழகுதான் நமக்கு மேல மேலே நல்ல விஷயங்கள்லாம் மனசில் படருது. அந்த மாதிரியா நல்ல விஷயங்கள் மனதில் படைச்சே இது ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு கிடைச்சதுன்னு நினச்சிக்கணும். தனக்கு கிடைச்சதெல்லாம் ஆச்சாரியர் தான் சொல்லிக் கொடுத்தார். மானது சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தை ஆச்சார அப்பு நமக்கு அப்புள்ளாரு கிளியனை படக்கு விற்குமா போலே பழக்கு விற்க அப்படி எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரு தெரியுமா? அப்படி வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே கேட்டு கிடாம்பி அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்கு விற்குமா போலே பழக்கு விற்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள். ஒரு வார்த்தை பேசினாலும் அதெல்லாம் இங்க ஆச்சாரியன் கிளிய பழக்கி வைக்க வைக்கிறா போலே பழக்கி வச்சு சொன்ன வார்த்தையை தான் என்னாலே சொல்ல முடிகிறது என்று இத்தனை வசந்த ஆச்சாரியராயிருந்து எத்தனை சரஸ்வதி சாட்சாத் சரஸ்வதி போலே ஹயக்ரீவ அனுகிரகத்தினாலேயே பேசக்கூடியவராயிருந்தும் ஆச்சாரியருடையதான அனுகிரகம் தான் அந்த ஆச்சாரிய பக்தியை வெளியிட்டு கொண்டு சொல்றார். இப்படி ஆச்சாரிய பக்தியை வெளியிட்டு கொண்டு சொல்லவும் பெரில் இவன் சொல்லும் அர்த்தங்கள் எல்லாம் சர்வர்க்கும் ஆதரணீயங்களுமாய் இவன் சத்தியவாதியாய் இருந்தான் என்று சாத்விகரும் பிரசாதிக்கும்படியாய் இவன் கிருதஜ்ஞனாயிருந்தான் என்று சாத்விகரும் பிரசாதிக்கும்படியாய் தங்களோடொக்க உபனிஷத்துக்களும் அவனுடைய பரமபுருஷனும் இவனை பிரமாணபூதன் ஆதரிக்கும்படியுமாம். பெருமாள் கொண்டாடுவர் ஆச்சாரிய பக்தியோடு இருக்கான். ஆச்சாரியர் பெருமையை அனுசந்தானம் பண்ணி கொண்டு ஆச்சாரியர் சொன்ன அர்த்தங்களை மாத்திரம்தான் வெளியிடுகிறான். அதனால இவன் என்ன போலே இவன் பிரமாணபூதன் பெருமாள் பேச்சு போலேயாக்கும் ஆச்சாரிய பக்தியோடையவன் பேசுகிற பேச்சு என்று பெருமாள் சந்தோஷப்படுவார். உபனிஷத்துக்கள்லாம் சந்தோஷப்படும் என்று சாதிக்கிறார். எப்படி இருந்தார் சுவாமி தேசிகன்? ஒரு இடத்துலையும் இது நம் கைவிடுத்தாலே அறிந்து சொல்கிறோம் அல்லோம், இது ஆச்சாரிய பிரசாதத்தினாலே சொல்லுகிறோம் என்று கடைசி நாள் பரியந்தமாக அப்புள்ளாரிடத்திலே ஆச்சாரியரிடத்திலே அத்தனை விசுவாசமாக இருந்தார் என்று இதான் சிஷ்ய லட்சணம்னு சொன்னோம். ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதும் ஆச்சாரியாளுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்கிறதும் ஆச்சாரியாளுடைய கிரந்தத்தை காப்பாற்றுறதும் அவா பிரவச்சனம் பண்ண விஷயங்களையே மற்றவாளுக்கு எடுத்து சொல்றதும் அப்படி சொல்லும்போது ஆச்சாரியால் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை தான் சொல்றேன் என்னும் இப்பேற்பட்ட ஆச்சாரியர் நமக்கு அனுகிரகம் பண்ணாரே என்று சொல்லி அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தையே நினைச்சுட்டு இருக்கிறதும் இப்படியாக்கும் ஒரு சிஷ்யன்னா எப்படி இருப்பான்னா இவ்வளவு உசந்த கல்யாண குணங்களினுடைய ஆச்சாரிய நாம ஸ்மரண மாத்திரத்தினாலேயே தான் அப்படியே தன்னை இழந்திருக்கக்கூடியவனாக வியாசர் ஒரு கதை சொல்றார். மகாபாரதத்திலே சொல்லுவார் ஒரு ஆச்சாரியனிடத்திலே ஒரு சிஷ்யன் போய் காலக்ஷேபம் பண்ணான். வேத வேதாந்த ரகசியங்கள்லாம் வாசிச்சாச்சு முடிக்கிறான். முடிச்ச போது ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியபச்சேசின்னு உபனிஷத்து சொல்றது கடைசியில் ஆச்சாரியருக்கு தட்சிணை கொடுக்கணும்பா, அவசியம் கொடுக்கணும், அப்போதான் வித்யை சபலமாகும் என்று உபனிஷத்து நல்ல மனசோட சொல்லி கொடுக்கறது. ஆ கத்தண்ட வித்தியெல்லாம் எப்படி பலிக்கும்னா ஆச்சாரிய பக்தியோடு இருக்கணும், ஆச்சாரியருக்கு ஏ உன்னால முடிஞ்ச தட்சிணையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த சிஷ்யன் சொல்கிறான் வேதமே சொல்லித்து உபனிஷத்து சொல்லித்து நீங்களும் சொல்லியிருக்கள் என்ன தட்சிணை கொடுக்கணும் உங்களுக்குன்னு சிஷியன் கேட்டான். அவரும் ஆச்சாரியர் சொன்னார் அப்பா குழந்தை நீ ரொம்ப நன்னா வாசிச்ச, அதுவே போறோம் எனக்கு விசுவாசமா இருந்த, சுஷ்ரூஷை பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு நல்ல குழந்தையா இருந்த எனக்கு அதுவே போருண்டா, நீ வித்யாபியாசம் பண்ணதே எனக்கு தட்சிணை தான் போருண்டான்னு சொன்னார். அவனும் இல்ல அது தட்சிணை நீ ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த சிஷியன் ரொம்ப தொந்தரவு பண்ணா ஆச்சாரியனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஏண்டா ஆச்சாரியன் சொன்னா கேட்க வேண்டாமா, ஒன்றும் வேண்டான்னு சொன்னா அதை கேளண்டா, திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணுறியே இப்போ அப்படின்னா ஒன்று சொல்றேன். இந்த தேசத்து மகாராணி அவ காதுல நாகலோகத்துல இருந்து கொண்டு வந்ததான உயர்ந்த நாகாபரணம் அவ காதுல சாத்தின்னு இருக்கா, அவ அதை கேட்டு வாங்கிட்டு வா போ அப்படின்னு விட்டார் அவர். கொஞ்சம் கோபத்தில் சொல்லிவிட்டார் அவர். எத்தனை சொன்னாலும் கேட்காம ஒரு முறைக்கு 100 முறை தொந்தரவு பண்ணினான்னா அந்த குழந்தை என்ன நினைச்சான், நம்ம ஆச்சாரியன் கேட்டாவிட்டு அது எப்படி இல்லைன்னு கிடைக்காதுன்னு போயிடுவான்னா அப்படின்னு ரொம்ப விசுவாசமாக கிளம்பிட்டான். இவனோ ஒன்றும் இல்லாத குழந்தை, அவ்வளோ மகாராணி, அவ்வளோ பார்க்கறதுக்கு போகிறான். இங்கே போனான்னா ஒருத்தன் எதிர ஒருத்தன் வந்தான். எதிர வந்தவன் எங்கே பார்ப்ப போறேன்னு கேட்டான். எங்கள் ஆச்சாரியன் கேட்டுவிட்டார் ராணியோட அவ காதில் இருக்கிற அந்த நாக குண்டலம் வேணும்னு, அதைத்தான் வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறேன்னா. ஏன்பா ராணி நாகை கொண்டெல்லாம் உனக்கு எப்படிப்பா கிடைக்கும்? எங்க ஆச்சாரியன் கேட்டா கிடைக்காதுன்னு உண்டான்னு நான் போய் வாங்கிட்டு வர போறேன்னு கிளம்புறான். அப்போ அவன் சொன்னான், சரி போ, போகாதான் போற, உனக்கு வழியில யாரும் சாதம் போட மாட்டா, ரொம்ப தூரம் போக போற, வழியில கிடைக்காது, இந்தா இதை வேணா சாப்பிடேன் அப்படின்னு சொல்லி அந்த எருது சாணி, அவன் எருது ஓட்டின்னு வந்திருந்தான், அந்த எருது சாணி ஒரு பிடி எடுத்து கொடுத்தான், இதை சாப்பிடேன் அப்படின்னான். எருது சாணியா, இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னான். என்ன இப்படி சாப்பிட்றதில்லன்னு சொல்ற? உங்க ஆச்சாரியன் ஒரு வாட்டி ரொம்ப பசியோடு இருந்தார், நான் கூட இப்படித்தான் வழியில பார்த்தேன், இந்த சாணி அவர்கிட்ட கொடுத்தேன், அவர் சாப்பிட்டாரே, உங்க ஆச்சாரியன் சாப்பிட்டா நீ சாப்பிட மாட்டியான்னா. அப்படியா, எங்கள் ஆச்சாரியன் சாப்பிட்டாரா? அப்படின்னா கொடுன்னு வாங்கி சாப்பிட்டான். ஆச்சாரியன் சாப்பிடுவாரா, இவன் பொய் சொல்கிறானா, அதெல்லாம் எந்த யோஜனையும் கிடையாது. ஆச்சாரியன் சாப்பிட்டாருன்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தை போகிறோம், அதுவே பிரமாணம்தான். கொண்டான் வாங்கி சாப்பிட்டான், வாங்கி சாப்பிட்டான், போயிட்டான். இவன் எங்கள் ராஜாவுக்கிட்ட போனான், எங்கப்பா வந்து பிராமணர்னு கேட்டான். எங்கள் ஆச்சாரியன் இடத்துல பாடம் வாசித்தேன், அவர் நாகக்குண்டலம் தட்சிணையாக கேட்டார், அது உங்கள் மாமிக்கிட்ட தான் இருக்கா, மகாராணி கிட்ட நீங்கள் கட்டாயம் கொடுங்கோ, அப்படி எனக்கு வித்தியை பூர்த்தி ஆகணும்னா. ராஜா சொன்னான், பிராமண ஆள் கேட்டு நான் இல்லைன்னு சொல்கிற வழக்கம் இல்லை, நீ கேட்குற ஐட்டம் ரொம்ப வசந்த ஐட்டம், அது ராணி அவள் அலங்காரத்துக்கு வச்சுட்டுருக்கா, அவகிட்டேருந்து அவள் இஷ்டப்படாமல் நான் வாங்கி உன்னிடத்துல தந்துட முடியாது, எனக்கு சம்மதம் தான், அவள் கொடுத்தா வாங்கிக்கோன்னுட்டான். சரி, நீங்கள் நான் அந்த புறத்துக்கு அனுப்பி வச்சான், அங்கே போனான், ராணியை பார்த்தான், ராணியின் இடத்துல கேட்டாமா, எனக்கு இது மாதிரி எங்கள் ஆச்சாரியர்களுக்கு வித்யைக்கு தட்சிணையாக நாகக்குண்டலம் வேணும், நீங்கள் கொடுத்தவெல்லாம் சந்தோஷப்படுவேன்னு சொன்னான். அதனால் என்னப்பா, உங்கள் ஆச்சாரியனுக்கு வேணும்னு ஆச்சாரிய பக்தியோடு வந்து கேட்குற, இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டான். தட்டில் வச்சு கொடுத்தா பார்த்தா அந்த தட்டு காலியாக இருந்தது. இவன் கேட்குறான், என்ன கொடுத்துட்டேன்னு சொல்கிறாளே, தட்டு காலியாக இருக்கேன்னா. இல்லைப்பா, சுத்தமாக வாங்கிட்டா தான் அது கண்ணுக்கு தெரியும், நீ சுத்தமாக இல்லையோ நோ தெரியல, நான் கொடுத்துட்டேன் தட்டில் தான் இருக்குது அப்படின்னா. அப்படியா, ஐயோ யோசித்தான், நாம் என்ன சுத்தம், நாம் எப்போவுமே சுத்தமாக தானே இருப்போம், நாம் விழுப்புத்துக்கிட்டெல்லாம் பட்டுக்கிறவா கிடையாது, எப்போவுமே சுத்தமாக தானே இருப்போம்னு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஓ, நம்ம அப்போ வழியில் வந்து வழியில் சாப்பிட்டோமே, சாப்பிட்டதுன்னு சாணி தான், சாப்பிட்டோமே, சாப்பிட்ட உடனே அப்புறம் அடுத்தது ஆச்சமனம் பண்ணணுமோ இல்லையோ, அது ஆச்சமனம் பண்ணல, அதனால தான் சுத்தி போயிடுது. இருங்க மாமி, நான் போய் ஆச்சமனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ஆச்சமனம் பண்ணிட்டு வரான். அப்புறம் அவன் கண்ணுக்கு அந்த நாகக்குண்டலம் தெரியுது, வாங்கிட்டு போகிறான்னு வருது. இந்த இந்த கதையை எதுக்காக சொல்கிறார் வியாசன், மகாபாரதத்தில் ஆரம்பத்திலேயே சொல்கிறார், எதுக்காக சொல்கிறாருன்னா, ஆச்சாரிய பக்தி என்னால் எப்படி இருந்தால் அது ஆச்சாரிய பக்தின்னு சொல்கிறார். ஆச்சாரியன் சாணி சாப்பிட்டார்னு சொன்னால் அதுக்கு மேல் கேள்வி யோஜனையே இல்லாமல், அந்த அந்த அப்போவே அந்த இந்திரனே என்ன சொல்லி அனுப்ப, அப்போ வந்தவன் அவன் சாமானியம் இல்லை, இந்திரன் தான் அவன். அப்போ சாணி சாப்பிட்ட உடனேமே சொன்னான் அவன்கிட்ட, அப்பா நானும் இந்திரன், இந்த எருதும் ஐராவதும் நான் உனக்கு கொடுத்தனே சாணின்னு சொல்லி, அது தேவ பிரசாதம் பா, அது வெறும் சாணி கிடையாது, இவ்வளோ ஆச்சாரிய விசுவாசத்தோடு இருக்கேன்னு உன்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான் வந்தேன், உனக்கு போனால் இனிமேல் காரியம் சபலமாகும் போன்னு சொல்லி அனுப்பிச்சான். எதுக்காகன்னா, நான் ஆச்சாரியன் சாப்பிட்டார்னு சொன்னதுக்காகவே அது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் ஆச்சாரிய சப்தத்துக்காக மாத்திரம் பணிஞ்சு போயிட்டான் பாருங்க, அந்த மாதிரி இருப்பான்னு சிஷ்யன்னு கதை சொல்கிறார். எதுக்காக இந்த கதையை சொன்னேன், சுவாமி தேசிகன் எப்படி இருந்தாருன்னா, ஆச்சாரியன் எப்படி சொன்னார்னா, அது ஆச்சாரிய சப்தத்துக்காக மாத்திரம் அப்படியே பணிஞ்சு போய் சத்புத்திஹி சாது சேவி சமுஜித சரிதா அந்த மாதிரியாக்கும் இவள் இருந்தார் ஆச்சாரியன். அதனால கடைசி காலம் வரைக்கும் எப்பவும் அது ஆச்சாரிய விசுவாசம் தான், ஆச்சாரியர் தான் நம்ம அனுகிரகம் பண்ணினார், அவர் தான் நமக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார், அவர் தான் எல்லா வித்தியைகளும் சொல்லிக் கொடுத்தார், அவர் தான் திருவேந்திரபுரத்துக்கு போய் இந்த கருட மந்திரத்தை சொல்லுப்பா குழந்த, உனக்கு கருடன் பிரத்யட்சமாவார், அயக்ரீவன் அனுகிரகம் கிடைக்கும்னு சொன்னார். இப்படி ஒவ்வொன்றும் படிப்படியாக படியையும் காட்டி தூக்கி விட்டவர் நம்ம ஆச்சாரியன்தான்னு, ஆச்சாரிய பக்தியினுடைய எல்லையில் நின்றுருந்தார் சுவாமி என்பது அவருடைய கிரந்தங்களே பலகாலம் சேவிச்சா தெரியும். எப்பவும் இந்த விஷயத்திலே நம்ம ஆச்சாரியன் என்ன சொன்னார், அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா, பிருஷ்டதச்ச தனுஷ்மாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகாமஹ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுக்கச்சு. இந்த விஷயத்தை எங்கள் ஆச்சாரியன் எப்படி சொல்லுவார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த பிரணவம் என்ன ரூபமாக இருக்கோ அது போலையாக்கும் இந்த பிரணவஸ்வரூபமாக இதை காட்டிண்டு பெருமாளும் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் ரிஷிகள் மத்தியத்திலே நடந்து போகும்போது இப்படி அகார உகாரம் அகாரம் போலே நடந்து போனான்னு வால்மீகி பகவான் அந்த பிரணவத்தினுடையதான அர்த்தத்தை பெருமாள் அப்படி நடிச்சு காட்டினார்பா என்று எங்கள் அப்புள்ளார் சொல்லி கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அதை ரசித்து சொல்லச்சே எங்கள் அப்புள்ளார் சொன்னார், எங்கள் ஆச்சாரியன் சொன்னார் என்று எப்பவும் ஆச்சாரிய பக்தியோடு எழுந்தருள் இருந்தார் என்பதாக சுவாமியினுடைய சரித்திரத்தில் நிறைய பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆச்சாரிய கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம்னா என்னன்னு ஒன்று சொல்கிறேன். ஆச்சாரியன் எல்லாருக்கும் காலக்ஷேபம் சொல்கிறார், மொத்த பேருக்கும் சொல்கிறார். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி ரொம்ப ஒசத்தியான சிஷ்யாளாக ஞானத்தினாலே பக்தியினாலே அனுஷ்டானத்தினாலே வைராக்கியத்தினாலே எல்லாரும் அப்படி லோகோத்தமமாக ஆயிடுறதில்லை. ஏன் சுவாமி ஆச்சாரியன் இவாளுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணாரா அவளுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணாரா அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஆச்சாரியன் ஒரே விதமாக அனுகிரகம் பண்ணாலும் ரெண்டு காரணம் இருக்குது ஒரு சிஷ்யன் வித்தியாசப்படுறதுக்கு. அது ரெண்டு காரணத்தில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இவன் ஆச்சாரியனிடத்திலே எவ்வளவு பக்தியோடு இருக்கான், எவ்வளவு ஸ்ரத்தா பக்திகளை காட்டுறான், எவ்வளவு சுஷ்ரூஷ பண்ணுறான். ஆச்சாரியருடைய வாக்கை கிரகிச்சுக்கும் போது எப்படி ஒருத்தன் பசிச்சவன் தாகத்துக்கு தண்ணீர் வேணும்னு கேட்டான், அந்த தண்ணீர் கிடைச்ச போது எப்படி உறிஞ்சிக்கிறானோ அது மாதிரி ஆச்சாரியரிடத்துல அவன் உறிஞ்சிக்கிறான் சத்விஷயத்தை, அதனாலே அவன் சிரேஷ்டனா இருக்கான் என்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஆச்சாரியரை அனுகிரகம் பண்ணும் போது ஒரு பெரிய நிலம் இருக்கு, அந்த நிலம் பூரா ஏதேதோ காலத்துல எத்தனையோ தானியங்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது, எதையும் நெல் விழுது, கோதுமை விழுது, வேப்பம் கொட்டை கூட தான் விழுது, இல்ல வேலை மரத்து முள்ளு விழுது, எத்தனையோ விழுது. அப்படியே பூமி உலர்ந்து காஞ்சி போகிறது, ஒன்றுமே கிடையாது அந்த பூமியில். பூமி மொத்தம் அப்படியே அப்படியே வெட்ட வெளிச்சமாக கிடக்கிறது, கட்டாந்தரையாக கிடக்கிறது. மழை பெஞ்ச உடனே ஒவ்வொரு தானியம் முளைக்கிறது அங்கே. ஒரு திடீர்னு பார்த்தா நெல் முளைக்கிறது, கோதுமை முளைக்கிறது, மிளகா செடி முளைக்கிறது, பார்த்தா வித்தியாச வித்தியாசமாக முளைக்கிறது. இதை வெறும் தரையில் இப்போ இத்தனை எத்தனை முளைச்சிதுன்னா ஜலம் வந்ததுனால தான் முளைச்சிது. ஜலம் இல்லைன்னா மொத்தம் அப்படியே இருந்து செத்து போயிருக்கும் அந்த விதையெல்லாம். ஜலம் வந்தது முளைச்சு கொடுத்து, அப்போ அந்த விதை அங்கே இருந்திருக்கு, அந்த விதைக்கு வேண்டிய வீரியம் அந்த விதைக்குள்ளே இருந்திருக்கு, அந்த செடிக்கு வேண்டிய வீரியம் விதையில் இருந்திருக்கு, ஜலம் வந்தது முளைச்சிது. ஜலம் வரலைன்னா மொத்தம் செத்து போயிருக்கும். ஆச்சாரிய அனுகிரகம்ன்றது அப்படி தான். ஆச்சாரியருடைய குளிர்ந்த அனுகிரகமான சிஷ்யாள் மேலே எப்படி ஆக்கும், ஒரு காஞ்ச பூமியில மேக வருஷத்தினாலே ஜலம் வந்து அந்த பூமியெல்லாம் குளிர பண்றதோ அது போல ஆச்சாரிய கடாட்சம். ஆனா அங்க இருக்கிற விதை இருக்க, ஒரு நல்ல விதையா இருந்தாலும் சரி, நெல்லே மொத்தமா இருந்தாலும் கூட ஒரு நெல் நல்லா முளைக்கிறது, ஒரு நெல் கொஞ்சமா முளைக்கிறது, சில நெல் முளைச்சு பட்டு போறது. அது நம்மிடத்திலே இருக்கிற சுகிருதமும் வேணும். நம்மிடத்திலே இருக்கிற சுகிருதம் தான் முக்கியம். நாம் ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய சத்கர்மா புண்ணியகர்மா பகவானுடன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கிறதான அந்த வினை இருக்க, அது நம்மிடத்துல இருக்கு. ஆனால் அந்த அந்த விதையில் அந்த பீஜத்தில் அந்த வீரியம் உள்ளே இருக்குச்சு, அந்த வீரியம் அது வெளிப்புறப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஜலம் படலை. வெளிப்பட்டுதுன்னா ஜலம் பட்டுது. அப்படி தான் ஆச்சாரிய அனுகிரகமான ஆச்சாரியரிடத்துல ஒரு தாரதமியம் கிடையாது. அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் அப்படித்தான் அனுகிரகம் பண்ணுறார். இந்த குழந்தையும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும். வித்தியாசம் எதனால் வருதுன்னா அந்த அனுகிரகம் இருந்தால் தான், எப்படி ஜலம் இருந்தால் தான், இல்லைன்னா அந்த விதை செத்து போயிடுமோ அது போல ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் தான் நம்முடையதான புண்ணியங்களும் நமக்கு பலன் கொடுக்கறது, இல்லைன்னா நமக்கு புண்ணியங்களே நசிச்சு போடுறது. அதனால தான் சொல்லிட்டு நான் ஆச்சாரியரால் தான் என்ன இருக்கேன்னு சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறார், நான் ஆச்சாரியரால் தான் என்ன இருக்கேன்னா எப்படிப்பா என்ன இருக்கேன்னா, என்ன குழந்தை குட்டியோட சௌக்கியமாக நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு அந்தஸ்தோட ஒன்றும் நோவு நொடி இல்லாமல் என்ன இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வியாபாரம் ரொம்ப மோசமாக இருந்தது, ஆச்சாரியரை சேவித்தேன், என் வியாபாரம் நன்னா அப்படியே பரிமளிக்கிறதுன்னு சொல்கிறான். இன்னொருத்தர் என்ன கேட்குறான்னா, இப்போ எனக்கு ஒன்றுமே ஞானமே இல்லாம இருந்தது. இப்பெல்லாம் சாஸ்திரம் வாசிக்க என்ன வருது, சாஸ்திர ஜானம் ஆச்சாரியரால தான் வந்தது அப்படிங்கிறான். ஆச்சாரியர் அவனுக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும், இவனுக்கு வியாதி சரியா போகணும், அவனுக்கு ஐஸ்வர்யம் வரணும், இவன் ஞானத்தை அடையணும் அப்படின்னு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வித்தியாசப்படுத்தியெல்லாம் அனுகிரகம் பண்றதில்ல. பெருமாள் அனுகிரகம் இவனுக்கு பூர்ணமா இருக்கணும்னு தனக்கா தன்னா தனக்கு ஆச்சாரியால் உபதேசிச்ச சத்விஷயத்தையும் மந்திரங்களையும் உபதேசம் பண்றார். அவன் அந்த ஜீவன் இருக்கானே, அவனுக்கு இருக்கிறதான அந்த வினை இருக்கு, அந்த வினையானது பலிக்கணும்னா இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பலிக்கிறது. அதனாலே ஜலமோ சாமண்ண காரணம் துக கேலியினர் சுவாமி தேசிகன் சாதிக்கச்சே. நம்மிடத்திலே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு சொன்னான்னா அது அது அப்போ பகவானுடைய அனுகிரகம். அது பகவான் ஆச்சாரியனாக வந்து அனுகிரகிக்கிறார், சாட்சாத் தான் அனுகிரகிக்கிறார். எப்படின்னா எப்படியாக்கும் ஜலத்தை பாய்ச்சினா காஞ்ச பூமியிலே விதவிதமான விளை விதைகள்லாம் முளைக்கிறதோ அதுபோல தான் நம்மிடத்திலே இருக்கிறதான நல்ல வினைகள்லாம் பலிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் என்று வேணும் என்று ரொம்ப அவசியம்னு சொல்கிறார். அதனால் ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாமல் போனால் எப்படி விதை செத்து போயிடுமோ அதுபோல தான் ஜீவனுடையதான அவனுடைய புண்ணியங்கள் எல்லாம் ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாமல்லாம் செத்து போயிடும். அதனால தான் ஆச்சாரிய அனுகிரகத்தினால தான் நமக்கு எல்லாம் நடக்கிறதுன்றது அவசியம் புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த ஜலமானது ஜீவாதாரமோ அதுபோலே ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு ஜீவாதாரம். அது அதைத்தான் சுவாமி தேசிகன் அவ்வளவு கொண்டாடுறாரு. ஆச்சாரிய அனுகிரகம் வரதகுரு அனுகிரகம் பண்ணார், நடாதுரம்மாள் அனுகிரகம் பண்ணார். அவ அனுகிரகம் இல்லாம எப்படின்னா எப்படி அப்புள்ளார் அனுகிரகம் பண்ணார்னார். அப்புள்ளார் அனுகிரகம் பண்ணதும் நடாதுரம்மாள் அனுகிரகம் பண்ணதும் எப்படின்னா அந்த எப்படியாக்க நம்ம சுவாமி தேசியன் என்கிற அத்தியுதமான பீஜம், அந்த அத்தியுதமான பீஜமானது ஆச்சரியமாக விளைச்சு கல்பக விருஷமாய் வளர்த்ததுக்கு வேண்டியதான ஜீவாதாரமான ஜலம் போலே அனுகிரகமாக்கம் அவளுடைய அனுகிரகம். அந்த ஜலம் இல்லாமல் போனால் அந்த கல்பக விருஷம் கிடையாது. ஆனால் கல்பக விருஷத்துக்கு பீஜமானது சுவாமி தேசிகனிடத்தான், அவரே தான் அந்த பீஜம். இதெல்லாம் தான் சுவாமி தேசிகன் இப்படி ஆச்சாரியருடையதான பரமானுகிரகத்தினால்தான் நான் இன்னைக்கு இத்தனை கல்பக விருஷம் போலேயாக்கும் எல்லா விதமான ஞானமும் பெற்றிருந்தேன் என்று அந்த ஒரு எண்ணத்தில் எப்பவும் ஆச்சாரிய பக்தியோடு இருந்தார் என்று. மரம் எப்படியாக்கும் ஒரு பெரிய மரத்துக்கு அந்த பீஜம் அன்னைக்கு பிழைக்காமல் போயிருந்ததுன்னா எப்படியாக்கும் மரம் கிடையாது. அதுபோல தான் இன்றைக்கி ஆச்சாரியனாக இருந்தாலும் அன்னைக்கு சிஷ்யனாக இருந்த சமயத்திலே நமக்கு ஆச்சாரியன் அனுகிரகித்தது தான் என்றதான அவ்வளவு அந்த கிருதஜ்ஞதை கொஞ்சம் கூட மறக்காமல் கடைசி நாள் பர்யந்தம் எப்படி தானே தம்முடையதானதான திருவாக்கினாலே சிஷ்யன்னா எப்படி இருப்பான்னு சாதிக்கும் போது அந்த ஞான விம்சத்திலே சாதிக்கச்சே சத் புத்தி சாது தேவி சமுச்சித சரித தத்வபோதாபிலாஷி சுஷ்ரூஷு சக்தமான பிரணிபதனபர பிரஷ்ன கால பிரதீக்ஷா சாந்தோ தாந்தோ அனசூயு சரணமுபகத சாஸ்திர விஸ்வாசசாலி சிஷ்ய பிராப்த பரீட்சம் கிருதவிதபிமதம் தத்வத சிக்ஷணீய. சிஷ்ய லட்சணங்கள்லாம் நிறைய சொல்றார். இந்த ஸ்லோகமே ரொம்ப விஸ்தாரமான ஸ்லோகம், அதில் இருக்கிற அர்த்த விஷயங்களை அனுபவிக்கிறது ரொம்ப. அதனால் இப்படி சிஷ்ய லக்ஷண பூர்த்தியோடு எழுந்தருள் இருந்தார் சுவாமி என்கிறதான இந்த விஷயத்தை இப்போ இவ்வளவுதான் குறைவாக அனுபவிச்சுக்கிறோம். என்ன மேற்கொண்டு சுவாமி ஆச்சாரிய லக்ஷண பூர்த்தியோடு எழுந்தருள் இருந்தார் என்கிறதான விஷயத்தையும் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற அவகாசத்தில் அனுபவிக்க வேண்டி இருப்பதனால சுவாமி எப்படி ஆச்சாரிய குணபூர்த்தியோடு இருந்தார்னா அவர் என்ன சாதிச்சாரோ ஆச்சாரிய குணபூர்த்தின்றது அந்த பூர்த்தியோட அவர் எழுந்தருள் இருந்தார் என்பது தான் ஞாசவிம்சதியிலையும் சாதிக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே திரதிய மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மநட்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் இதெல்லாம் சாதிக்கிறார். அதே போல சுவாமி தாத்வரிய ரத்னாவளியிலே ஒரு ஸ்லோகம் அற்புதமாக சாதிக்கிறார். தாத்வரிய ரத்னாவளிங்கிறது நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி பதிகம் பதிகம் ஒன்று ஒன்றுத்துக்கும் சாரமாக சாதிக்கிறதான ஸ்லோகங்கள் நிறைஞ்சு மொத்தம் 130 ஸ்லோகங்களினாலே சுவாமி திரமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு சாதித்த அற்புதமான கிரந்தம் இது. திருவாயுமொழியினுடையதான சாரம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இதுதான் முக்கிய முக்கியமான அர்த்தம், இதுதான் கல்யாண குணம்னு சாதிக்கிற இடத்துல அஞ்சிரியமடனாராயின்ற பதிகம் முதல் பத்துலேயே நாலாம் பதிகம் அந்த அஞ்சிரியமடனாராய் பதிகத்துக்கு மாத்திரம் சுவாபதேசமாக சாதிக்கிறார். இந்த பதிகத்திலே ஆழ்வார் பக்ஷிகளை தூது விடுறார், சில வஸ்துக்களை தூது விடுறார் பெருமாளத்தில். ஆச்சாரியால் என்றால் இந்த மாதிரியான கல்யாண குணங்களோட இருப்பார். இந்த பக்ஷிக்கு உள்ள பெருமை என்ன, அந்த பக்ஷிக்கு உள்ள கல்யாண குணம் என்ன, அந்த வஸ்துக்கு உள்ளதான பெருமை என்னன்னு இந்த மாதிரியான பெருமைகள் நிறைஞ்சிருப்பார் ஆச்சாரியார்னு என்பதாக சொல்லி 10 விஷயங்களை சாதிச்சு ஆச்சாரிய லட்சணம் சாதிக்கிறார். சத்ரீ பவ்யான் சுவாச்சா சுச்சரித சுபகான் கிருஷ்ணசாரோபிய சௌமியான் சுவாஹார உதாரசீலான் தனுபிருத பகவல் லக்ஷ்மணோ பால்யகுப்தான் சாத்திரஸ்வச்சந்த விருத்தீன் அபிகத சிசிரான் அந்தரங்கோக்தி யோகியான் ஆச்சாரியான் கிருஷ்ணலப்தௌ அவருணுத ஜடஜித் பிரயசீதூத நீத்யா. ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. சத்ரீ பவ்யான் சுபாஜா சுஜரித சுபகான் ஆச்சாரியருடையதான 10 கல்யாண குணங்களை ஸ்மரிச்சு இப்படி இருப்பா ஆச்சாரியான்ற அதில் முதல்ல சொல்லக்கூடியதான கல்யாண குணம் என்ன? சத்ரீ பவ்யான் ரொம்ப பவ்யமாக இருப்பார், ரொம்ப வெக்கத்தோடு இருப்பார், நல்ல விஷயங்களோட வெக்கத்தோட பவ்யமாக இருப்பார்னு சாதிக்கிறார். இதுதான் ஆச்சாரியாருடையதான கல்யாண குணங்களிலே முதல்ல நம்மாழ்வாருடைய அபிப்பிராயமாக சுவாமி தேசிகன் தாத்வரி ரத்னாவளியிலே சாதிக்கிறதான ஒரு நல்ல வார்த்தை. சத்ரீ பவ்யான் அப்படி பவ்யமாக இருப்பாள் ஆச்சாரியார். ஒரு நாளும் தனக்கு ஒரு மேன்மை வந்து கொடுத்துன்னு வந்த மேன்மை எல்லாம் பெருமாள் கொடுத்து வர மேன்மை தான். எப்படியாக்கும் ஒரு பெரிய வனாந்திரத்திலே முளைக்கிற செடி ஒன்று ஒசரமாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, யார் வளர்த்த செடி? இதெல்லாம் எல்லாம் தெய்வம் வளர்த்த செடி. அதுபோல தான் சம்சாரத்திலே ஒருத்தனுக்கு உயர்வு வருவதும் தாழ்வு வருவதும் எல்லாம் அங்கே சர்வேஸ்வரனாக இருக்கிறவன் அவன் உயர்த்தி வைக்கிறதும் அவன் தாழ்த்தி வைக்கிறதானே ஒழிய நம்மாலே ஒன்றுமே செஞ்சு கொண்டு சாதிச்சது கிடையாது என்பதனாலே சத்ரீ பவ்யான் பவ்யம்னு ஞானத்தினாலே ஒரு பெருமை இல்லை. இல்லை நம்முடையதான வேற எந்த ஒருத்தனை ஒன்றுனாலையும் பெருமை இல்லை. ஒரு சமயம் சுவாமி தேசிகனிடத்திலே ஒருத்தர் வந்தார், வாதம் பண்ணினார், மற்றவாள்லாம் வாதம் பண்ணினா யாராலையும் ஜெயிக்க முடியல. அப்புறம் சுவாமி தேசிகனை கூப்பிட்டு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீர் தான் ரட்சிக்கணும்னு கூப்பிட்டா போய் வாதம் பண்ணினார் ஸ்ரீரங்கத்தில். வாதம் பண்ணினா ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சா அப்புறம் பெருமாள் சன்னதியிலே மரியாதைகள்லாம் நடந்தது. அவர் சொன்னார், இத்தனை பேரும் என்னிடத்துலே தோத்தவாதானே, அப்போ மரியாதை உமக்கு அப்புறம் தான் எனக்குன்றது தகும். நான் உமக்கு அப்புறம் மரியாதை வாங்கிக்கிறேன், அதில் எனக்கு ஒன்றும் சங்கோஷம் இல்லை. ஆனால் இத்தனை பேர் இருக்காளே, இத்தனை பேர் எங்கிட்ட தோத்தவாதானே, அதனால் உமக்கு மரியாதை நடக்கும் இல்லையா பெருமாள் சன்னதியில், அடுத்த மரியாதை எனக்கு தான்னார் அவர். அவர் தேசியம் சாதித்தார், அதனால் என்ன எனக்கு அடுத்த மரியாதை உனக்கு தான். பெருமாள் சன்னதியிலே மரியாதைக்காக எல்லாரும் காத்துருக்கா. அப்போ தேசியம் சாதித்தார், எனக்கு அடுத்த மரியாதை இவருக்குன்னு சொல்கிறார். எனக்கு மரியாதை கடைசியில் பண்ணுங்கோ, எனக்கு அடுத்த மரியாதை இவருக்கு பண்ணுங்கோன்னார். ஏன்னா ஒரு வைஷ்ணவாலும் மரியாதைக்கு குறைஞ்சவா கிடையாது. இந்த மனுஷனும் மற்ற வைஷ்ணவாளெல்லாம் மரியாதைக்கு குறைஞ்சவா, சுவாமி தேசிகன் மாத்திரம்தான் மரியாதைக்கு உரியவர் நினச்சிக்கிறார். அது தப்பு. நானுமே எந்த மரியாதைக்கும் உரியவன் கிடையாது. இத்தனை பேரும் வைஷ்ணவாளுக்கு மரியாதை ஆச்சுன்னா அவளுக்கு மரியாதை பண்ணினார் பெருமாள். அந்த மரியாதையினுடைய எல்லையிலே நின்று எனக்கும் அவளுக்கு பண்ண மரியாதையை நீட்டி கொஞ்சம் எனக்கும் பண்ணினார் அப்படின்னு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய எல்லாருக்கும் முன்னாலே எனக்கு மரியாதைன்றது எந்த கௌரவத்தினாலையும் வாணாம். அது இவருக்கு புரியலை. வாதம் பண்ணதுனாலேயே இவர் எல்லா வைஷ்ணவாளை விட உசந்ததாக நினச்சிட்டு இருக்கார். இல்லை, வாதம் பண்ணதுனால தான் எப்படி இத்தனை வைஷ்ணவாளுக்கும் கடைசியிலே நான் நின்று இந்த மரியாதையை வாங்கிக்கணும். வாதம் பண்ணி ஜெயிக்கிறது வைஷ்ணவ லட்சணம் இல்லை. வைஷ்ணவாளுக்கெல்லாம் கடைசியானவன் நான் நினச்சிக்கிறது தான் வைஷ்ணவ லட்சணம். அது இவருக்கு புரியணும்னு சத்ரி பவ்யான் சுவ பவ்ய அடக்கம். அது ஒரு நாளும் தனக்கு ஒரு மேன்மை உண்டு என்று நினைக்க மாட்டார். ஒரு கதை சொல்லுவா பெரியவா, இது ஆன் தி ரெக்கார்ட் கிடையாது, இது ஆஃப் தி ரெக்கார்ட் தான். இது எங்கேயாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கா அப்படின்னு கேட்காதுங்கோ. இப்போ பெரியவாள் சொல்லுவா, சொன்னதை சொல்கிறேன். சுவாமி தேசிகன் அவ்வளவு வைராக்கிய நிதியாக எழுந்தருளியிருந்தார். அவ்வளோ வைராக்கிய நிதியாக இருந்த சுவாமி தேசிகனுக்கு அவரை மாதிரியே வைராக்கிய நிதியோட பத்னி இருந்தா தானே அந்த அந்த கிரகஸ்த லக்ஷணம் அது பூர்த்தி ஆகும். சுவாமிக்கும் ஒரு எல்லா பெருமையும் நிம்மதியும் இருக்கும். அது மாமியும் அப்படி தான் இருந்தா. திருமங்கான்னு பேர் மாமிக்கு, தேசிகனுடைய தேவிகளுக்கு திருமங்கைன்னு பேர். ஆனால் அப்படியே அந்த மாதிரி தான் எழுதியிருந்தா. ஆனால் கோவிலுக்கு போச்சே வரச்சேலாம் இப்போ எல்லாரும் ஸ்திரீகள்லாம் நிறைய நகநட்டெல்லாம் போட்டுண்டு ரொம்ப வசத்தியான வஸ்திரங்கள்லாம் சாச்சின்னு ரொம்ப அலங்காரமாக தாயார் மாதிரி வரா. ஆனா சுவாமி தேவிகள் எப்பவும் ரொம்ப எளிமையா தான் இருப்பா. கோவிலுக்கு போனா வரச்சையெல்லாம் அவ ஆத்து அவ மாமிகள்லாம் கேக்குறா, அவங்க ஆத்துக்காரு எவ்வளோ பெரிய எப்பேற்பட்ட ஞானி, எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு எவ்வளோ வேணா கிடைக்கும், அவர் ஒன்றும் வேண்டான்னு சொல்றாரு, அவரால் உனக்கும் ஒரு நகநட்டுலாம் இல்லாமல் இப்படி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றா. தேசிக நடத்தல வந்து அந்த மாமி சொன்னாலாம், தேவிகள் சொன்னாலாம், உங்களால் முடியாதது இல்லை, எல்லாரும் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு கோவிலில் பெருமாள் சேவிக்க வரா, எனக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக தேவியும் சாதிச்சாராம். அவ்வளோதானே, பெருமாள் நமக்கு கொடுக்காதது இல்லை, நாம தான் வாங்கிக்கல, அதை எவ்வளோ நகை வேணால் போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லி எப்படி பெரிய மகாராணி சாக்ஷாத் லக்ஷ்மி தேவிக்கு என்ன அலங்காரம் உண்டோ அந்த மாதிரியான நகைகள்லாம் நிறைய கொடுத்து பர கொடுத்தாராம். அனுகிரகத்தினாலேயே எல்லாத்தையும் சம்பாதிக்கக்கூடியவர் நகைகள்லாம் கொடுத்தாராம். இதை போட்டுண்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு தேவிகள் ரொம்ப நிறைய நகைகள்லாம் போட்டுண்டு அது பெருமாளை சேவிக்க போனாலாம். போனால் அவ்வளோ பேரும் ஆச்சரியப்பட்டாலாம், இவ்வளோ ஐஸ்வர்யம், இவ்வளோ நகை, ஏமா இதெல்லாம் ஒரு நாள் கூட போட்டுக்கல, எவ்வளோ நன்னா இருக்கு, எவ்வளோ பொருத்தமாக இருக்கு, எவ்வளோ ஜொலிக்கிறது, எல்லாரும் சுற்றிட்டுட்டா இந்த மாமியை சுற்றி தேசியனுடைய தேவிகளை சுற்றி அவ்வளோ பேர், அத்தனை லேடிஸு எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு கொண்டாடி பரமானந்தப்பட்டா தேசிகனுடைய தேவிகள். ஆச்சு கோவிலுக்கு போனா ஆத்துக்கு வந்துட்டா. தேசிகன் கேட்டது என்னம்மா, கோவிலுக்கு போயிட்டு வந்தியா சந்தோஷமா அப்படின்னா, எவ்வளோ சந்தோஷம், ஐயோ உங்களை அப்படி சொல்கிறான் எல்லாரும், எவ்வளோ வச்சுருக்காரு அம்மா ஆற்றுல, எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னெலாம் சொன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா. சரி என்ன அந்த நாள் போ, இன்றைக்கும் இதே மாதிரி நிறைய நகைகள்லாம் போட்டுன்னு போயிட்டு வான்னு சொல்லி தேசிகன் சொன்னார். அதே மாதிரி தேவிகள் நிறைய நகைகள்லாம் போட்டுன்னு கோவிலுக்கு போனாலாம். கோவிலுக்கு போனான்னா யாருமே கிட்டேயே வரல, ஒருத்தர் கூட கிட்ட வரல. இப்படி பார்க்குறா மாமியை பார்க்குறா அவள் பாட்டுக்கு போகிறா, மாமியை பார்க்குறா அவள் பாட்டுக்கு போகிறா. இப்போ போனால் யாருமே கிட்ட வரல, தனியாக இருந்தா சரி நம்ம வந்தது தான் வந்தோம் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை திருப்தியாக சேவிச்சா திருப்பி ஆற்றுக்கு வந்துட்டா. சேவிச்சுன்னு கேட்டால் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து யார் என்ன பெருமாளை சேவிச்சா அப்படின்னு, நன்னா சேவிச்சேன் இன்னைக்கு, நேற்று தான் சேவிக்கவே முடியல, ஏதேனுமோ எல்லாரும் சுற்றின்னுட்டா அதனால் பெருமாள் அவ்வளோவா நன்னா சேவிக்க முடியல. ஒன்றும் பெருமாள் தாயார் யாரையும் ஏதோ போனேன் கோவிலுக்கு போனேன் வந்தேன்னு வந்துட்டேன், இன்றைக்கி தான் பெருமாள் நன்னா தெரிவித்தேன் அப்படின்னா என்ன விஷயம் தெரியுமோ இல்லையோ, நேற்று நகை போட்டுட்டு போனேன், அது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும்படியாக நான் அனுகிரகித்து அனுப்பித்தேன், நீ நிறைய நகையாக போட்டுட்டு போனேன், இன்றைக்கும் அதே மாதிரி தான் நிறைய நகையை போட்டுட்டு போனேன், அந்த நகை யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கட்டும்னு அனுகிரகித்து அனுப்பித்தேன், நிறைய நகையை போட்டுட்டு போனால் பற்றியா நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் உறவு அறுந்து போகிறது, இத்தனை பேர் சுற்றின்னு பெருமாளை செய்ய முடியாமல் பண்ணிவிடுறா, நம்ம நகையை போட்டுக்காமல் இதே நகையோடு இதான் போன நீ, இன்றைக்கி அவள் கண்ணுக்கு தெரியல அதனால் உன்னை பார்த்துட்டு சரியாக வா வரா போகிறான்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா, நீ நிம்மதியாக பெருமாளை சேவிச்ச, நம்ம இடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபாயும் அது ஒரு தங்க நாணயம் ரெண்டு தங்க நாணயம்னு ஏற ஏற நாம் பெருமாளை விட்டு தள்ளி நிற்கும்படியாக ஆகி போகிறது, இதுதான் பிரகிருத்தியினுடைய சுவாவம் இது, அதனால தான் நானும் பைசா வேணாம்னு இருக்கேன் என்பதால் சாதிச்சார்ன்னு சொல்லுவாள். தேசியனுடைய தேவிகளிடத்திலே இது போல ஒரு சரித்திரம் சுவாமி தேசிகனுக்கு நடந்ததுன்னு பெரியவா வாய் வார்த்தையாக சொல்கிற வழக்கம் இது, எந்த புத்தகத்துலேயும் கிடையாது, ஆனால் அடி எனக்கு பெரியவா சொன்னதுனாலே இந்த விஷயத்த சொல்கிறேன். எதுக்காகனா அசத்ரி பவ்யான் சுவா நல்ல வெட்கம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியாளுக்கு வேண்டியது என்னென்னா நல்ல வெட்கம் வேணும்னர், அது வெட்கம் வேணும்னு சொன்னால் போகிறாதா, அடக்கம் வேணும்னு சொன்னால் போகிறாதா, அது நல்ல வெட்கம் வேணும் நல்ல அடக்கம் வேணும்னா என்ன அர்த்தம் சுவாமின்னா, இப்போ நாம் நம்ம நினச்சி பார்த்தோமானா நல்லா புரியும். இப்போ நாம் என்ன சில பேரை சில பேர் நம்ம வைஷ்ணவாளியே சில பேர் என்ன பண்ணுறா, அது நெத்திக்கிட்டுருக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்பட்டுண்டு கொஞ்சம் லேசாக குங்குமம் வச்சுக்கிறா. இது என்னென்னா இதுவும் வெக்கம் தான் வேற ஒன்றும் இல்லை, இது நல்ல வெக்கமானா இல்லை கெட்ட வெக்கம்னு பேர் இருக்கு. ஏன்னா நாம் மற்றவெல்லாம் ஒத்தனை இட்டுக்கிறது இல்லை, நாம் அந்த ஏதோ தனியாக நம்ம மாத்திரம் நெத்திக்கு ஏதாவது இட்டுண்டான்னா ரொம்ப வித்தியாசமாக நினச்சிப்பா, சரி போனால் போகிறது ஒரு குங்குமாவது வச்சுக்கலாம் கொஞ்சம், அது சாமி கும்பிடச்சே மாத்திரம் அப்படி குங்குமத்தை வச்சுக்கிறது அப்புறம் ஆஃபீஸ் போச்சு அழிச்சிட்டு போய்ட்டுறது, அந்த மாதிரி சில பேர் இன்னும் சில பேர் அதை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒத்த மாத்திரம் இட்டுக்கலாம் நம்ம, அதுக்கு மேலே திருமணெலாம் இட்டுலாம் நாம் அது ஏதோ வெக்கம், ஒரு வெக்கம். அதனால திருமணிட்டு ஒத்த மாத்திரம் எடுக்கிறது. இன்னும் சில பேர் இருக்கா, ஆற்றுல அனுஷ்டானம் பண்ணுற வரைக்கும் திருமணம் எடுக்கிறது, மெல்லிசா எடுக்கிறது. அப்புறம் கிளம்பச்சே என்னென்ன மொத்தமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்பிடுறது. என்னென்னா இதெல்லாம் வெக்கம், நாம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கோம்னு அது சொல்லிக்கிறதுக்கோ காட்டிக்கிறதுக்கோ வெக்கம். இது மாதிரி இருக்கிற வெக்கம்லாம் நல்ல வெக்கமாக, நான் இது கெட்ட வெக்கம்னு பேர் இது. ஏன்னா ஆத்மாவுக்கு லட்சணம் வைஷ்ணவனாக இருப்பதுன்னு சொன்னால் அதில் என்ன வெக்கம் வேண்டியிருக்கு? அதான் அந்த மாதிரி இல்லை, நல்ல வெக்கம்னா இருங்க. நல்ல வெக்கம்னா என்ன? நல்ல வெக்கம்னா தப்பு காரியம் பண்ணுறதுல வெக்கம், அதுதான் நல்ல வெக்கம்னு பேர். தேசிகன் எப்படி இருந்தார்னா, சத்ரி பவ்யானு சுபாஜா, நல்ல வெக்கத்தோடு இருந்தார், ரொம்ப அடக்கமாக இருந்தார். சத்ரி பவ்யான், ரொம்ப அடக்கம் சுவாமி. ஒரு நாளும் தனக்கு ஒரு பெருமை வந்ததுன்னு கர்வப்பட்டவர் அப்படின்றதே கிடையாது. சாதிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சார். முனிவாகன போகம் வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் வியாக்கியானம் பண்ணிட்டு அதனால கடைசியில் சாதிக்கிறார். பாரும், வேண் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியனின் நியம்ப நின்றோம், நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளரென்று நாடுவோமே. நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளர் என்று நாடுவோமே. நமக்கு ஒரு கர்வப்படுறதுக்கு ஒரு அம்சமும் கிடையாது, நம்மிடத்திலே கொஞ்சம் கூட நான் கிடையாது. நான் அகங்காரம்னு அர்த்தம், ஒரு அகங்காரம் கிடையாது. எல்லாம் பெருமாள், எப்படியாக எப்படி சூரியன் உதிக்கிறதோ சூரியன் அசமிக்கிறதோ, இப்படியான சந்திரோதயங்களும் மேகோதயங்களும் ஆகாசத்திலே மின்னல் தோன்றி மறையிறதும் ஒன்றுமே நம்முடைய காரியம் கிடையாதோ, அதே போலத்தான் உலகத்திலே நடக்கிற ஒரு காத்தசைவு கூட நம்முடைய கிடையாது. இதில் நாம் என்று நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒரு அம்சமும் கிடையாது என்பதனாலே நான் பெரியோம் அல்லோம் நாம், ஒரு அகங்காரம் இல்லாததான ஒரு ஜீவன். அந்த மாதிரியாகவும் சுவாமி தேசிகன் எல்லா காலத்திலும் இருந்திருக்கார் அப்படிங்கிறது. யாரோ சில பேர் வாசலில் செருப்பை கட்டி தொங்க வச்சுட்டா, வரட்டும், இந்த தேசிகன் என்ன பெரியவரா, செருப்பால் அடிக்கணும். அவர் எப்படி அடிக்கிறது? கட்டி தொங்க வச்சுட்டா வந்தா தலையில் பட போகிறது அப்படின்னு கட்டி தொங்க விட்டுட்டா பாவம். தேசிகன் வந்தார், தலையில் பட்டது, அப்படியே பிடிச்சுட்டார். அவர் பாகவதாள்லாம் செருப்பை கொடு தலையில் வச்சுக்கிறேன்னு கெஞ்சி கேட்டால் கொடுக்க மாட்டா, உம்முடைய திருவடி தான் எனக்கு பாக்கியம் பாதுகை வேணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டா, இப்படியாவது கொடுத்தாளே அப்படின்னு சொல்லி, கர்மாவலம்பகா கேஜிது கேஜிது ஞானாவலம்பகாக வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக. எந்த செருப்பு எந்த பாதுகை கிடைக்காதோ அந்த பாதுகையாக்கும் இப்போ அவளே கொண்டு வந்து சிந்தாங்கோ அப்படின்னு சொல்லி இப்படி தலைமையில கொடுத்தாளேன்னு சந்தோஷப்பட்டுண்டார். பவ்யான்னு அந்த அடக்கம் என்பது எல்லா காலத்திலும், போன வாரம் சொன்னே பாதுகாசகாசனம் போட்டிக்கு வந்தார் அவர். பாதுகாசகாசனம் நான் பாதசகாசனம் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டுக்கு வந்தார், பண்ண முடியல. 300 ஸ்லோகம் தான் பண்ணின்னு வந்தார் அழகியமன் வாழ பெருமாள் நாயனார். அவரை வெக்கப்பட்டுன்னு வந்தார், இல்லை நீர் வெக்கப்படக்கூடாது சுவாமி, நான் தான் வெக்கப்படணும்னார் அவர். இதனால என்ன, நான் ஏதோ வள வள வச்ச வச்சேன்னு 1000 ஸ்லோகம் கொடுக்கணும்னு எழுதினு வந்துவிட்டேன். நீர் எழுதின ஸ்லோகம்லாம் ரத்னமாக இருக்கு சுவாமி. அதனால எப்படி சூதே சூக்கர யுவதிகி சுதசதம் அத்தியந்த துர்பரன் சட்டிதி, பன்னி குட்டி போடுறா போலே 100 குட்டி போடுறது வசத்தியா, யானை குட்டி போடுறா போலே நீர் போட்டிருக்கீர், வசத்தியா இருக்கு, கஜகர்ப்பமா இருக்கு, அதுதான் அழகா இருக்குன்னு எப்படி அந்த அவ்வளவு தூரம் துவேஷிச்சுண்டு ஆக்ரோஷிச்சுண்டு தேசிகன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தப்புன்னு தினமும் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்த அந்த அழகிவனவர் பெருமாள் நாயனார் இடத்திலும் வைஷ்ணவராச்சே, நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவராச்சே, பெருமாள் தாயார் ஆழ்வார்னா அவே கண்ணும் கண்ணீருமா கைகூப்பவராச்சே, கைகூப்புறவராச்சே, அவரிடத்துல நமக்கு என்ன அபச்சார புத்தி வேண்டாமே அப்படின்னு அவ்வளவு பவ்யத்தோடே அசத்ரி பவ்யான்னு ஆச்சாரியாள்லாம் எப்படி இருப்பான்னா, அது அடக்கத்தோட இருப்பான், நல்ல விஷயத்திலே வெக்கமா நல்ல வெக்கத்தோட இருப்பான். கெட்ட விஷயம்னா நிச்சயமா அது அந்த விஷயத்துல என்ன வெக்கம் வேண்டியிருக்கு? கெட்ட விஷயம், கெட்ட விஷயத்துல நமக்கு கெட்ட விஷயம்னா நமக்கு எதுக்கு சேர்ந்ததான், அந்த அதை ஒதுக்கத்தான் தெரியுமே விழிய, அது நல்ல வெக்கத்தோடு இருக்கிறதுன்னு. கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது என்கிறதான நல்ல வெட்கத்தோட இருந்தார் சுவாமி. சத்ரி பவ்யானு சுவாஜா, அந்த பேச்சு எப்படி இருக்கும்னா, ஆச்சாரியாளுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, எப்பவும் நல்ல வார்த்தையாக தான் இருக்கும், துஷ்ட வார்த்தையாக இருக்காது. எத்தனையோ துஷ்ட வார்த்தைகள்லாம் இருக்குது, ஆனால் நாம் எதுக்கு பேசணும்? ஒரு கல்யாணத்தில் நாயனக்காரனை கூப்பிட்றா, ஏதோ வாத்தியங்கள்லாம் இப்போ இந்த கல்யாணம் பாடம் பாட்டுக்காரால் கூட கூப்பிட்றா கல்யாணத்தில், நல்ல விஷயம் நல்ல சமாச்சாரம், பாட்டுக்காரன் அவன் பாடுறான், பாடச்சே அன்னைக்கு அந்த நாயனக்காரனோ அந்த பாட்டுக்காரனோ யாராவது துக்க கீதம் பாடினா ஒத்துப்பாளா? சோக கீதம் பாடினா இன்னைக்கு ஒத்துப்பாளா? புதைக்க மாட்டா. உன்னை இதுக்காக கூட்டுன்னு வந்தோம். நல்ல சமயத்துல நல்ல பாட்டு சந்தோஷமா பாடுறத விட்டுட்டு சோக கீதமா பாடுறேன்னு உதைக்க மாட்டா அவனை. அது போலத்தான் பெருமாள் நல்ல வாக்கா கொடுத்துருக்கச்சே. பெரும் இந்த ஜீவனம் எல்லாம் நல்ல பொழுதா போறதுக்குன்னு பெருமாள் வாக்கு கொடுத்துருக்கச்சே. எத்தனை துஷ்ட வார்த்தை பேசும்படியா நமக்கு நம்ம தலையெழுத்து நமக்கு வந்திருக்கு. ஆச்சாரியால் அப்படி இருப்பாளோன்னா சுவாச்சா அப்படின்னு தபஸ்வாத்தியாய நிறத்தன் தபஸ்வி வாக்விதாமரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகர் முனிபுங்கவம். வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து கேட்டார். ஏன் கேட்டார்னா வாக்விதாம் வரம் அப்படின்னு ராமாயணத்துல ஆரம்பிக்கும். அதுக்கு திருக்குறந்தாண்டம் சாதிக்கும் போது வாக்விதாம் வரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னா, நல்ல விஷயத்த பேச தெரிஞ்சவாள்லயே ஒசந்தவர் யாருன்னா அவர் தான், நாரதர் தான். அவர் நல்ல விஷயத்தை தவிர வேற ஒரு விஷயம் பேச மாட்டார். எல்லாருமே நல்ல விஷயம் பேசுவா, நிறைய பேர் இருந்தா. ஆனா இருந்தாலும் வாக்விதாம் வரம் அந்யாவாச்சோ விமுஞ்சதா என்று உபனிஷத்து சொல்லிட்டு, எதுக்கு வேற பேச்சு பேசுறவள், வெட்டி பேச்சு ஏன் பேசுறவள், பகவத் விஷயமா பேசுங்களேன் என்று எப்படி உபனிஷத்து உபதேசம் பண்ணித்தோ அது போல வேற ஒரு வார்த்தையும் பேசாமல் எப்ப பேசினாலும் பகவத் விஷயமாவே பேசக்கூடியவர் நாரத பகவான். அதனாலதான் வால்மீகி பகவான் நாரதரிடத்துல, பிரபு நல்ல விஷயமா ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாதிரி நல்ல கல்யாண குணங்கள் உடையவர் யார் இருக்காருன்னு உம்ம திருவாக்குனாலே சொல்லும்னு சொல்லி பெருமாளை பத்தி ராமனை பத்தி கேட்டுக்கிறார்னு அங்கே ராமாயணத்துல தொடக்கத்துல வரும். அது மாதிரி எப்படி ஆக்கும் ஒரு கல்யாணத்துல நல்ல வார்த்தை பேசினாத்தான் நன்னா இருக்குமோ, அது மாதிரி நமக்கு வாழ்நாளெல்லாம் நமக்கு நமக்கும் பெருமாளுக்கும் நல்ல கல்யாண பொழுதா போக வேண்டிய இந்த சமயத்துல அது ஏதோ எத்தனையோ துர்வார்த்தைகள்லாம் ஏன் பேசுறோம். அப்ப நம்ம தேசிகன் பேச மாட்டார்னார். அதனாலதான் ஆச்சாரியால் எப்படி இருப்பார்னா சுவாஜா, ரொம்ப நல்ல வார்த்தையா பேசிந்திருப்பா, கல்யாணதமமான வார்த்தைகளை தான் பேசுவா. சுஜரித சுபகான்னு அடுத்தது இந்த ஒரு ஸ்லோகத்தையே சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் வேகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. சுஜரித சுபகான்னு கிருஷ்ண சாரூபிய சௌமியான்னு சுஜரித சுபகான்னு அப்படி அனுட்டானம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப வசதி நல்ல அனுஷ்டானத்தோடு இருப்பார் சுவாமி. ஒவ்வொரு அனுஷ்டானத்தையும் திருஷ்டாந்தமாக எடுத்துக்கலாம். இதுக்காக சாஸ்திரத்தை புரட்டி பார்த்து சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ தெரியல, இந்த சுவாமி இப்படி அனுஷ்டிச்சிருக்கார் அதனால் சாஸ்திரப்படி தான் இவர் அனுஷ்டிச்சிருக்காரா அப்படின்னுலாம் டவுட் பண்ணவே வேண்டாம். எந்த அனுஷ்டானமாக இருந்தாலும் அவர் என்ன அனுஷ்டிச்சாரோ எப்படி நடந்துட்டாரோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துட்டாரோ அதுதான் நமக்கு பிரமாணம் என்று நினைச்சுக்கும் அளவுக்காக்கும் இருக்கும். அதுதான் சுஜரித சுபகான்னு சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தது அனுவர்த்ததே அப்படின்னு கீதைக்கு பாஷ்யம் பண்ணச்சே பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சார்னா, பெரியவாள் அவ என்ன அனுஷ்டிக்கிறாளோ அது பிரமாணம்னுட்டார். ஏன்னா சாஸ்திரம் நிறைய சொல்லும், சில விஷயங்களில் போனோம்னா சாஸ்திரம் நேருக்கு நேராகவே இது தகும்னும் அதையே தகாதுன்னு கூட இன்னொரு ரிஷி சொல்லியிருப்பார். எதுக்காக சொன்னார்னா, அந்த சந்தர்ப்பம் அந்த காலம் அப்போ இருந்த மக்கள் எல்லாத்தையும் உத்தேசித்து இப்பொழுது இதுதான் பொது தர்மமாக இருக்கும் இதுதான் விசேஷ தர்மமாக இருக்கும்னு அந்த காலத்துக்கு சொன்னாது. அது அந்த காலத்துக்கு அதை சொன்னதை அப்படியே அந்த அதே போல எல்லா காலத்திலும் அது அனுஷ்டானத்துக்கு வருவான்னா, அதே சில ரிஷிகள் சொன்னான் இது எல்லா காலத்துக்கும் சொல்லப்பட்ட தர்மம் இல்லை, இதெல்லாம் சில காலத்துக்கு விசேஷிச்சதான விசிஷ்ட தர்மம் இது. கிருதயுகத்துக்கு ஒரு தர்மம் சொல்லித்து, திரேதாயுகத்துக்கு தர்மம் வேறு, துவாபரயுகத்துக்கு சில தர்மம் மாறும், கலியுகத்துக்கு சில தர்மங்கள்லாம் மாறும் இது. அதனாலே கலியுகத்தை அது அப்படி சில தர்மங்கள்லாம் மாறி வரும்போது எது தர்மம்னு விசேஷித்து ஆராயணும்னு சொன்னால் தத்துவஜ்ஞாளாக இருக்கிற மகரிஷிக்கு சமானமானவாளாக தான் முடியும் இது. ஆச்சாரியால் அப்படியாகும். அதனாலே சுவாமி தேசிகன் அவருடைய அனுஷ்டானத்தை வச்சு நம்முடைய அனுஷ்டானம் என்னன்னு அப்படியே வேற ஒன்றும் மாற்றி இப்போ சாஸ்திரத்தை தேட வேண்டாம். சுவாமி தேசிகன் திருமணம் இட்டுக்கணும்னு சொன்னார். பாஷ்யக்காரர் சொன்னதுக்கு திருமணம் இட்டுக்கணும்னா ஏன் இட்டுக்கணும்னு அவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதினார் சச்சரித்திர ரக்ஷையில். ஆனால் நாம் அவ்வளவு சச்சரித்திர ரக்ஷையும் பார்த்துட்டு தான் திருமணம் இட்டுக்கணும்னு இல்லை, தேசிகனை பார்த்தா போதும். அல்லையா எந்த திருமணம் இட்டுக்கணும்னு வேற ரொம்ப விசாரம் வருது இல்லையா, எந்த திருமணம் இட்டுக்கிறது அப்படின்னா. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவா பெரியவா. எந்த திருமணம் இட்டுக்கணும்னா, தேசிகனே தானே எப்படி இருந்தார் அப்படிங்கிறத தன்னுடைய திருக்கையினாலேயே விக்கிரகம் வடித்து வச்சிருக்கார். அதைத்தான் அப்படியே அந்த சில்பி ஆனவன் என்ன விக்கிரகமாக பண்ணி கொடுத்தான். அது இப்போவும் திருவேந்திபுரத்தில் இருக்குது. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தேசிகனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலே 12 திருமணம் சேவையாருது. தேசிகன் காலத்திலேயே தேசிகனுடைய திருக்குமாரர் அவர் பிரதிஷ்ட பண்ண விக்கிரகம் அது. அதனால அந்த அப்படி அந்த விக்கிரகத்தில் என்ன, அந்த திருமேனியில என்ன திருமண் இருக்கோ அந்த திருமணுக்குத்தான் தேசிகன் இவ்வளவு தூரம் சச்சரித்திர ரக்ஷை முதலான கிரந்தங்களிலே இவ்வளவு விஸ்தாரமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால எது பிரமாணமான திருமண், எப்படி பாஷ்யக்காரரையே எல்லாத்திலும் அனுசரித்து வந்த தேசிகன் எந்த திருமணம் இட்டுண்டார், அந்த திருமணுக்கு இப்பொழுது யார் வரைஞ்சி காட்டுறவான்னா, அது வரைஞ்சி காட்டினது தேசிகனே வரைஞ்சி காட்டினது இருக்கு. அதையே பார்த்தா போகிறோம், திருவேந்திரபுரத்தில் இருக்கிற தேசிகனை சேவிச்சா போகிறோம், எது பாஷ்யக்கார திருமண் எது சுவாமி தேசிகனுடைய திருமணன்றது ஸ்பட்டமாக தெரியும். சுச்சரிதா சுபகான்னு நான் திருமணுக்காக மாத்திரம் சொல்லலை, மற்ற எல்லா அனுஷ்டானத்துக்கும் சொல்கிறேன். தேசிகன் என்ன அனுஷ்டானம் பண்ணாரோ அதுதான் நம்ம அனுஷ்டானம். தேசிகனுடைய திவ்ய நித்திய அனுஷ்டானம் என்ன அப்படிங்கிறதுக்கு தேசிக தினச்சரியா அப்படின்னு, தேசிகனுடைய திருக்குமாரர் தேசிகனுடைய தினச்சரியை என்னன்னு ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார். அது வேணா அடுத்த வாரம் சொல்கிறேன், அடுத்த வாரம் என்ன சொல்லலான்னு இது வரைக்கும் யோசிக்கல. அது அடுத்த தேசிகனுடைய தினச்சரியை என்ன, அவர் தினம் என்ன பண்ணுவார், காலத்தால் திருக்கண் விழித்ததுலேருந்து ராத்திரி சயனிச்சுக்கிற வரைக்கும், அந்த சயனிச்சதுக்கப்புறம் கூட நடுவில் எப்போவாவது தூக்கம் முழிக்கலாம் இல்லையா, அப்போ கூட அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் என்பதை சுவாமி ஒரு ஸ்தோத்திர ரூபமாகவே சாதிச்சிருக்கார். எப்படி பிள்ளையந்தாதி சாதிச்சாரோ அதே போல் அது தேசிக தினச்சரியான்னு சாதிச்சிருக்கார். அதை வேணால் அடுத்த வாரம் சொல்கிறேன். அப்படி தேசியனுடையதான அனுஷ்டானம் எப்படி இருக்கும்னா, அது மற்றவாளுக்கு ஒரு உதாரணமாக வேத வேதாந்தங்களெல்லாம் பார்த்து புரட்டி அப்புறம் சாஸ்திரங்களெல்லாம் தர்மசாஸ்திரங்களெல்லாம் புரட்டி பார்த்து சொல்லணுமா அப்படின்னு இல்லை. இப்போது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது மாலை பட்சம் வருது, வருதுன்னா தோகந்து விடலை, அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. புரட்டாசி மாதத்தில் மாலை பட்சம் வருது. இப்போ வைஷ்ணவால் அநேகமாக எல்லாரும் மாலைய தர்ப்பணம்னு மாலைய பக்ஷ தர்ப்பணம் ஒரு நாள் பண்ணுறா. அதே சமயம் இன்னும் சில பெரியவாள் விசேஷமாக ஸ்மார்த்தாள்லாம் என்ன பண்ணுறா, பக்ஷம் பூராவுமே பண்ணுறா. என் சுவாமி அவாளும் பண்ணுறா, நான் பண்ணுறோம், பக்ஷம் பூரா பண்ணலாமா இல்லை ஒரு நாள் பண்ணலாமா, சக்கரன் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதா இல்லை பக்ஷ மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால், நாம் என்ன சொல்லுவோம், நம்ம பெரியவா பண்ணியிருக்கா, பக்ஷ மகாலயம் தான் பண்ணின்னு இருக்கோம், இப்போது சக்கரன் மகாலயம் தான், அதான் ஒரு வாட்டி தான் பண்ணுறோம், 16 நாளும் பண்ணுறது இல்லை. பண்ணால் தப்பு கிடையாது, பண்ணால் ரொம்ப விசேஷம்தான், ஆனால் இருந்தாலும் இந்த ஒன்று பண்ணுறதுனாலே அவள் நம்ம அந்த 16 நாள் பண்ணக்கூடியதான அந்த திருப்தி பெருவாளுக்கு உண்டாருது, அதனாலே பண்ணுறோம் என்று நாம் மகாலய ஸ்ராதம் சக்கரன் மகாலய ஸ்ராதம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்ணுறோன்னா சுஜரிதா சுபகான்னு நம்ம ஆச்சாரியால் அந்த மாதிரி அனுஷ்டிச்சிருக்கா. அதனால சகன் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறோம்னா நம்ம ஆச்சாரியால் பண்ண அனுஷ்டானத்தை தான் நாம் அனுஷ்டிக்கிறோம். நாமே ஒன்று தனியாக நிர்ணயம் பண்ணிட்டு வேண்டாம் 16 வேண்டாம் ஒன்று போகிறோம் அப்படின்னு நாம நிர்ணயம் பண்ணிக்கிறோம். அதுபோல் எத்தனையோ விஷயங்கள், இதை ஒரு விஷயம்னு இல்லை, 700 விஷயம், 1000 விஷயம் எல்லாத்துலேயும் அதான் சுஜரிதா சுபகான்னு அப்படின்னு அவளுடையதான சரித்திரம் ஒன்றொன்றும். சரித்திரம்னு சொன்னால் கதைகள் மாத்திரம் இல்லை. ஒரு பிராமணன் வந்து கேட்டார், ஒரு குழந்தை பிராமண குழந்தைய அவள்லாம் ஏவி விட்டா, என்னடா பணம் வேணும் பணம் வேணும்னு இப்படிலாம் யாசிச்சுட்டுருக்கியே, அது தேசிகனை போய் கோயில் அவரால் கொடுக்க முடியாது கிடையாது, எல்லாம் கொடுப்பார் அவர் அப்படின்னு அவன் சொல்கிறான், அவரே பாவம் உஞ்சவர்த்தி எடுத்துன்னு இருக்கார் அப்படின்னா, அவெல்லாம் உஞ்சவர்த்தி சும்மா எடுக்கிறார் அவர், எல்லாம் அவரால் முடியும் போய் கோயில் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டா, கிளப்பி விட்டா அந்த குழந்தை வந்து கேட்குறான் தேசிகன் இடத்துல நம்பிக்கையாக, அவள்லாம் சொல்லி அனுப்பிச்சா அதனால தான் தேவர்கிட்ட வந்தேன், தேவர் மாட்டேன்னே சொல்லாதான் கட்டாயம் கொடுப்பார்னு சொன்னா அப்படின்னா, அப்படியா அவள் பெரியவா சொல்லி அனுப்பிச்சாளா, அவள் வாக்கில் நான் கொடுப்பேன்னு சொன்னா விட்டு அது எப்படி என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுமா, அவள்லாம் சொன்னான்னா அது சத்தியமாக தான் இருக்கும், பிராமண வாக்கு போய் அது பொய்யாகுமா அது அப்படின்னு சொல்லிட்டு, வா வா பெருமாள் கொடுக்காதது இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி தாயார் சன்னதிக்கு அழைச்சிட்டு போய், நான் பெரியவாள் பிராமணால் இந்த குழந்தைக்கு கொடுப்பேன் நான் கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கச்சே அந்த வார்த்தை மெய்யாகணுமா என்பதாக சொல்லி அந்த யோக ஆரம்ப துவரித மனதோ யுஷ்மதீகாந்தி யுக்தம் என்பதான இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினா தாயார் நிறைய ஐஸ்வர்யம் கொடுத்தான்னு இருக்கா. இந்த மாதிரி சரித்திரங்கள் தான், விசேஷ சரித்திரங்கள் தான் சரித்திரங்கள்னு ஒரு பிரமம் நமக்கு வருது. அது நல்ல வசதியான சரித்திரம் தான், மற்றவாளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெருமை கிடையாது தான், ஆனால் இருந்தாலும் சுச்சரிதா சுபகான் அப்படின்னு சொல்லச்சே இந்த மாதிரியான ஆச்சரியமான விசேஷ சரித்திரங்கள் மாத்திரம்தான் வசதியான சரித்திரம்னு இல்லை, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடத்தி காட்டுற சரித்திரம் தான் ரொம்ப விசேஷம். அது ஒரு நொடி போதும் அவைஷ்ணவனாக இல்லாமல், ஒரு நொடி போதும் அது பகவானிடத்துல விசுவாசம் குறையாமல், ஒரு நொடி பொழுதும் சாஸ்திரம் சொல்லித்து வேற வேலை என்ன, ஏன் எல்லாம் சாஸ்திரத்தில் அவமரியாதை பண்ணாமல் அது நல்ல பூர்ண வைஷ்ணவனா, பூர்ண பகவத் பக்தனா, பூர்ண அனுஷ்டானத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் தான் ஆச்சரியம். அதுதான் ஆச்சரியம். அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான பிராமணனுக்கு கனகதாரியாக வருஷிக்கிறதுன்றது எப்படி நடத்தி காட்ட முடியாத ஒரு பெரிய அதிசயமோ, அதே போல சுவாமி தேசிகனாக ஒவ்வொரு க்ஷணத்திலும் சுவாமி தேசிகனாகவே அவருக்கு தகுந்த ஒரு ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானத்தோடு வாழ்ந்து காட்டின ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு தேசிகனிடத்துல ஆச்சரியம்தான். சுசரித சுபகானு கிருஷ்ண சாரூபிய சௌமியான். அடுத்தது இன்னொரு விஷயம் ரொம்ப சொல்றார், ஆச்சாரியனை பார்த்தா எப்படி இருக்கணும்னர். ஆச்சாரிய லக்ஷணம் சாதிச்சுன்னு வர்றார் இல்லையா, ஆச்சாரியனை பார்த்தா எப்படி இருக்கணும்னர். பெருமாளை பார்த்தா மாதிரி இருக்கணும். நமக்கு பெருமாளை சேவிக்கிறோம், ஹர்ஷாவதாரத்திலே பெருமாளை சேவிக்கிறோம், அதே விபவாவதாரத்திலே சேவிச்சா எப்படி, அந்த மாதிரியாக்கும் ஆச்சாரியனை சேவிச்சா அந்த மாதிரியான ஒரு அந்த திருப்தி, அந்த பக்தி, அந்த பயம் பாவம் எல்லாம் மனசுல வரும்படியா இருப்பார் ஆச்சாரியங்கிறார். அதான் கிருஷ்ண சாரூபிய சௌமியான்னு ஆச்சாரியால தான் பேசும் தெய்வம்னு சொல்றோம். பேசும் தெய்வம்னு எதனால சொல்றோம்னா, நாம பெருமாளிடத்திலே நம்ம குறைய சொல்லி நம்ம சந்தேகத்தை கேட்டு அதுக்கெல்லாம் எப்படி பதில் வாங்க முடியாது, அர்ச்சாவதாரத்திலையும் பதில் வாங்க முடியாது. ஆனா இத்தனையும் ஆச்சாரியாளிடத்திலே நாம சொல்லி கேட்டு பேசிக்கலாமோ இல்லையோ, சாஸ்திரத்திலே வாசிக்கச்சே ஆச்சாரியன் பேசுறார், நாம ஏதோ சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியாக நாம பரபரம் பேசிக்கிறதெல்லாம், நம்ம அனுஷ்டானத்தை திருத்தி கொடுக்கறது இதெல்லாம் ஆச்சாரியன் பேசுகிற தெய்வமோ இல்லையோ, அது மாதிரி பேசுகிற தெய்வமாக இருக்கிற ஆச்சாரியனை சேவிச்சா மனசு எப்படி திருப்தியாக இருக்கும்னா, கிருஷ்ண சாரூபிய சௌமியான் அப்படின்னு அப்படியே பெருமாளை சேவிச்சா என்ன திருப்தி வருமோ அந்த மாதிரியான திருப்தி வரும்படியாக இருப்பார் ஆச்சாரியன் அப்படின்னு. கிருஷ்ண சாரூபிய சௌமியான் இதெல்லாம் ரொம்ப நிறைய அவாவ அனுபவத்தில் நிறைய கண்ட விஷயம், அவள் நிறைய சொல்கிற விஷயம் கூட. கிருஷ்ண சாரூபிய சௌமியான்னு ஆச்சாரியாளை சேவித்த போது பெருமாளை சேவிச்ச திருப்தியோட இருப்பா என்ற அம்ச அந்த அளவுக்கு ஆச்சாரியால் இருப்பா. அப்புறம் கிருஷ்ணசாரூபிய சுவாகார உதார சீலான்னு அடுத்த கல்யாண குணத்தை சாதிக்கிறார் ஆச்சாரியால். எப்படி இருப்பார்னா, சுவாகார உதார சீலான்னு தான் அனுபவிக்கிறதான பகவத் அனுபவம் உண்டே, அந்த பகவத் அனுபவத்தை நாமே அனுபவிச்சோம்னு இல்லாமல் இந்த பகவத் அனுபவமானது நம்முடைய சிஷ்யாளாகிற ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் என்றைக்கும் கிடைச்சுண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பிரயத்தனப்பட்டு எப்படி சொல்லலாம், எப்படி கிரந்தமாக எழுதி வைக்கலாமா, கிரந்தமாக எழுதி வைக்கலாமா, உபதேசமாக பண்ணி வைக்கலாமா, இது எது இருந்தால் எப்படியாக்கும் தகும்னு அந்த நோக்கத்தோடே இருந்து உபதேசங்களும் கிரந்தங்களும் பண்ணி வச்சு தான் அனுபவிச்சதான விஷயங்கள் தான் தெரிஞ்சு கொண்டதான ஞானம் ஒரு நாளும் அப்படியே நசிச்சு போகாம இது மேலும் என்னைக்கு நிலையா ஓடிட்டுருக்கணும் என்பதாக எப்படியாக்கும் நதிகள்லாம் அன்றைக்கு தொடங்கின நதிகள் இன்னைக்கும் வெள்ளம் எடுத்துக்கொண்டு எப்படியாக்கும் ஓடிட்டுருக்கோ அதுபோலையாக்கும் இங்கே ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிறதான் இந்த பகவத் விஷயமானது என்றைக்கும் நடையாடி கொண்டிருக்க வேணும்ன்ற ஒரு அழகு அந்த ஒரு பெரிய உதார குணத்தினோட எடுத்து சொல்லுவானா. நம்மாழ்வார் திருவாய்மொழி தொடங்குறார், அதை தொடங்கச்சே என்ன சொன்னார் அப்படின்னா, முதல் பத்து சொல்லி முடித்தார். அதான் இப்போ குருகோற்சலகோபம் இவை பத்தும் வீடே அப்படின்னார். இது சாட்சாத் மோக்ஷானந்தமாக்கும் இந்த பத்து பாசுரம்னார். அவர் சர்வேஸ்வரனை அனுபவித்து ஆழ்வார் பத்து பாசுரத்தினாலே நித்திய சூரிகள் சர்வேஸ்வரனை வைகுண்டத்தில் எப்படி அனுபவிப்பாளோ அதே போல அனுபவிக்கிறார். அப்போ ஏற்பட்ட அனுபவத்தை பாசுரத்தினாலே சொல்லி கொடுக்குறார். உயர் வர உயர் நலமுட எவன் யவன் அவன் மயர் வரமதி நலமுருளினன் யவன் அவன் மயர் வரும் அமரதுகளதிபதி அவன் அவன் துயரு சுடரடி தொழுதெழன் மனநே மனன கமல மர மலர் மிசை எழுதரும் மன உணர்வு அளவிலும் பொறியுணர்வு வயலன் இன உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இன நிலம் என உயர் மிகு நரையீலனே. கொஞ்சம் தமிழ் சிரமமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப இனிமையான பாசுரங்கள். ஆழ்வாருடைய திருவாக்குனாலே சர்வேஸ்வர அனுபவத்தை எப்படி இருக்கும்னு கொற்ற பாசுரம். இந்த ஜகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்திகள் எல்லாம் பெருமாளாலத்தான். அவன்தான் சர்வ தேவதா சார்வபௌமன், அவன்தான் நித்யசூரிய நாயகன், அவன்தான் இந்த ஜெகத் சிருஷ்டிகர்த்தா, அவன்தானாக்கும் சர்வாந்தரியாமி, அவன்தான் பரிபூர்ணன். ஒவ்வொரு அம்சத்தினாலேயும் பரிபூர்ணன் அவன்தான். ஒவ்வொரு வஸ்துவிலையும் இருக்கிறதான பரதத்துவ அந்த ஆகாரமே சர்வலோகத்தையும் நிர்வகிக்கக்கூடியதான ஜெகத்காரண தத்துவமாயிருக்கும். அப்பேற்பட்டவனைத்தான் சுடர்மிக சுருதி ஒழி இவையுண்ட சுரனே என்று அவனைத்தான் வேதமெல்லாம் எப்பொழுதும் கொண்டாடுறது என்று. இப்படி பகவானே சர்வோத்தமன் என்னும் சர்வகாரணன் என்னும் சர்வஸ்திதி பிரவர்த்திகளுக்கெல்லாம் அவனே ஹேதுபூதன் என்னும் அவனே சர்வாந்தர்யாமி என்னும் சர்வதேவதா சர்வபூமன் என்னும் அவன் பிரதி வஸ்து பூர்ணனா இருக்கக்கூடியவன் என்னும் எப்படி அசைக்க முடியாத வசந்த தத்துவம் என்னும் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறவா சதா நித்தியசூரிகள் என்று அந்த நித்தியசூரிகளுடையதான அனுபவத்தை தானும் அனுபவிச்சு ஆழ்வார் அந்த பாசுரத்திலே சொல்லிட்டு அப்படியே பார்க்கிறார். பிரஜைகள் எல்லாம் பார்க்கிறார், பார்த்தா ஒத்தருக்கு கூட இந்த அனுபவம் இல்லையே, இங்கே இருக்கிறவாள்லாம் ஒத்தருக்கு கூட இந்த அனுபவம் இல்லாமல் இருக்காளே, ஐயோ எவ்வளவு பெரியதான ஆனந்தத்தை இழந்துட்டு எவ்வளவு அனர்த்தத்தை பிடிச்சுட்டு எல்லாரும் ஓடுறா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார், ஏன் இப்படி அனர்த்தத்தை பிடிச்சுட்டு ஓடுறாள், ஆனந்த சமுத்திரம் பக்கத்தில் இருக்கச்சே, எதுக்கு இந்த அழுக்கு சாக்கடையாக இருக்கிறதான விஷயங்களிலே ஏன் தான் முழுகி முழுகி எழுந்துக்கிறாளோ, இங்கே வாருங்கோ அப்படின்னா யாரும் வரதா இல்லை, யார் வருவா, இதுதான் பிடிச்சிருக்கு அதுக்காக சொல்கிறார். வீடும் இன்முற்றவும், ஐயோ விடுங்களேன், எதுக்கு அந்த அழுக்கு சாக்கடையில் போய் முழணும் முழுகணும்னு பார்க்குறோம், விட்டு வாருங்கோ. இப்படியா ஒரு நல்ல பாம்பு விஷப்பாம்பு ஓடித்துன்னா, ஆஹா பாம்பு தோல் பளபளான்னு இருக்குது, அப்படியே அஞ்சு தலை நகமாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆற்றுல வளர்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டுன்னு யாராவது அதை போய் பிடிப்பாளா, அதை பிடிச்ச வாழை பார்த்தானா என்ன சொல்லுவா, ஒரு குழந்தை பாம்பை பிடிச்சி கொடுத்துருந்தா தெரியாமல் பிடிச்சி கொடுத்துருந்தா அம்மா எப்படி பதறி போவாள், விடு விடு ஐயோ விடுறா விடுறா விடுறான்னு எப்படி ஆடும். அது மாதிரி வீடு மின்முற்றவும் வீடு மொத்தமாக விட்டுட்டு வாங்கோ, எதுக்கு பாம்பை பிடிக்கிறது, கழுத்தில் பிடிச்சாலாவது பிழைச்சிக்கலாம், வாலில் பிடிச்சா பிழைக்க முடியுமா, திரும்பி ஒரு போடு போட்டுறாதா, அது மாதிரி எதுக்கு இப்படி வாழை பிடிச்சுட்டு ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறாளோ, விடுங்கோ விடுங்கோ அப்படிங்கிறார். அது மாதிரி ஆழ்வார் உபதேசம் பண்ணுறார். அதான் சொன்னார் ஆச்சாரியாள் அந்த மாதிரி இருப்பா, எப்படின்னா சுவார உதாரசீலான்னு தான் பட்ட பாடு, இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆச்சாரியாளத்தில் சுஷ்ரூஷை பண்ணி தான் பட்டு அந்த ஸ்ரத்தையும் பக்தியும் அனவரத சிந்தனையும் இதெல்லாம் மற்றவாளுக்கு உபயோகப்படணும்னு எடுத்து வாரி கொடுப்பார். சுவாஹார உதார சீலான் தனுபிருத பகவல் லக்ஷ்மணோ பால்யகுப்தான் தனுபிருத பகவல் லக்ஷ்மண, முக்கியமா பெருமாளுக்கு தாசன் என்கிறதான லக்ஷணம் ஆச்சாரியால் திருமேனியில எப்பவும் பிரகாசிக்கும். அதைத்தான் சப்தசி ரத்ன மாளிகையில் சாதிக்கச்சே தேசிகனை சேவிச்சா எப்படி இருக்கும்னு, சசங்க சக்கர லஞ்சன சதுத்வ புண்டர மண்டித கண்ட லக்ன சத்துலசி அனர்க பத்ம மாளிக சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்ர சோபித மமாவிரஸ்து மானசே குரு ச வெங்கடேஸ்வர. தேசிகன் சேவிச்சா எப்படி இருப்பா, தேசிகனை சேவிச்சா அவருடைய திருமேனி எப்படி எந்த மாதிரி இருக்கும்னு இந்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார் பிரதிவாதி பயங்கர அண்ணன் சாதிக்கிறார். தேசிகனுடைய திருக்குமாரர் தேசிகன் பார்த்தா எப்படி இருப்பார்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். தேசிக திவ்ய மங்கள விக்கிரக தியானம்னு அந்த ஸ்லோகத்து இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர். தேசிகன் குமாரர் சாதிச்சிருக்கார். தேசிகன் சேவிக்கச்சே எப்படி இருப்பார்னு ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல இங்கே அண்ணன் சாதிக்கச்சே என்ன சாதிச்சார், சசங்க சக்கரலாஞ்சன சதுர்த்த புண்டர மண்டித கண்டலக்ன சத்துலசிய நர்க பத்மமாலிகா. திருவாழின் திருச்செங்கும் தோளில் எப்பயும் பிரகாசிக்கும், துளசி மாலை என்ன தாமரமணி மாலை என்ன இப்படியாக்கும் சாத்திண்டு சுவாமி தேசிகன் அந்த 12 திருமணோடையும் பழ 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 பழன்னு அந்த பூனல் இப்படி மின்னல் மாதிரி ஜொலிக்க, உத்தரையும் அந்தரையும் ரெண்டும் அப்படி மின்னல் மாதிரி பளீர்னு வெள்ள வேட்டியாக சாதிச்சுண்டு தேசிகன் இருக்கிற அந்த திருக்கோலத்தை சேவிச்சான்னு அது அப்படியே என்றைக்கும் மனசில் இதையே சேவிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு அப்படி தேஜோ ராசியாக இருப்பார் என்பதால் சாதிக்கிறார். சொன்னார் இங்கே தனுபிரத பகவல் லக்ஷ்மணோ அப்படின்னு பெருமாளுக்கு தாசன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிறதான லக்ஷணம் பூர்ணமாக திருமேனியில் எப்பவும் தெரியும், அது ஆச்சாரிய லக்ஷணத்திலே ஒன்று. லக்ஷ்மணோ பால்யகுப்தான் அடுத்தது, அடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன ஆச்சாரியாளுக்குன்னார், பால்யகுப்தான்னு அப்படின்னு எப்படி ஆக்கும், குழந்தை ஒரு சின்ன குழந்தை, அது இப்போ தான் 1 வயசு 1.5 வயசு 2 வயசு தான் ஆறுது அப்படின்னா அது துணி கூட உடுத்திக்க அது கூட ஓடி போயிடும். இன்னொன்று அதுக்கு ஒன்றும் அங்கே அப்பா அப்பா வந்து நிறைய பணம் வச்சுருக்கா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்னும் கேட்டால் தான் உசந்த பிராமணனாக்கும் அது வாக்கும் ஒன்றும் தெரியாது. எப்படி தன்னுடைய மேன்மை எதுவும் தெரியாமல் அந்த குழந்தையானது தன்னுடைய மேன்மையெல்லாம் மறந்து சாதாரணமாக எல்லாரும் போல தான் நாம அவ்வளோதான் அதுக்கு எண்ணம் இருக்கும். அது போல தான் எத்தனை ஜானம் எத்தனை பெருமைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி எல்லார போல தான் நாம, நமக்குன்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் தலையில் கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்க மாட்டாளாம் ஆச்சாரியால். அதான் பால்யகுப்தான்னு அப்படின்னு பால்யகுப்தான்னா அது குழந்தை மாதிரி எப்படி குழந்தையானது எப்படி தன்னுடைய எல்லா பெருமையும் தான் மறந்து அது சாதாரணமா எல்லாரை போலதான் நம்மளும் அப்படின்னு சொல்லி விளையாடுமோ அது மாதிரி ஆச்சாரியாள் தன்னுடைய மேன்மையினாலே தனக்கு ஏதோ தலையில கும்பு முளைச்சு கொடுத்து ஒரு விசேஷங்கர ஆயிட்டோம் அப்படிங்கறதான எண்ணப்பெல்லாம் எண்ணெல்லாம் ஒண்ணும் இல்லாம சாமான்யமா பெருமாள் எல்லாரும் வைஷ்ணவாள் நாமும் வைஷ்ணவன் அவ்வளவுதான். பெருமாளுக்கு தாசன் நம்ம ஸ்வரூபம் என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம் அவ்வளவுதான் அப்படின்னு இருப்பா அப்படின்னு சாத்திர ஸ்வச்சந்த விருத்தின்னு. அதுக்கு மேல சிஷ்யாள் எப்படி ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பா அப்படின்றார். இது ரொம்ப ஆச்சாரியாளுடைய லட்சணத்துல விசேஷமா சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறது. நம்ம ஆழ்வார் காட்டியிருக்கார், அதே தான் தேசிகனும் காட்டுறாருங்க. சாத்திர ஸ்வச்சந்த விருத்தின்னு சிஷியாள் எப்படி அழைக்கிறாளோ அது அப்படித்தான். அதான் பாருங்க, இப்ப கூட சிஷியாள் எங்கெங்கயோ வெளி ஊர்ல எல்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் இப்ப ஆச்சாரியாள் அவளுக்குன்னு அவள் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்படியா பெரிய சஞ்சாரங்கள்லாம் எத்தனை சிரமமா இருந்தாலும் சரி அவ சிஷியாளால் வர முடியாதுன்னு. நாம் ஒத்தனா போனா பரவாயில்ல, அவெல்லாம் 1000-100 பேர் ஓடி வரணும்னா அவளுக்கு கஷ்டம்தான். அவளுக்கு அனுகிரகம் பண்ணலன்னா யாரு தான் பண்ண முடியும்? நமக்கு பெருமாள் நியமிச்சிருக்கிற காரியம் இதுன்னு ஆச்சாரியாள் எப்படி சம்சாரம் பண்ணி சிஷியாளுக்கு அனுகிரகம் பண்றாளோ அது மாதிரி இங்க சாத்திர ஸ்வச்சந்த விருத்தின்னு அப்படி தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம எதுவா இருந்தாலும் சிஷியாள் ஆசைப்படுறா போலத்தான் நாம எல்லாம் செய்யணும். அவளுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரியான நல்ல உயர்ந்த குணத்தோட ஆச்சாரியாள் இருப்பான்னு இந்த ஒரு கல்யாண குணத்தையும் சொல்றார். அதிகத சிசிரான் அந்தரங்கோக்தி யோக்யான், அதிகத சிசிரான்னு எப்பவும் குளிர்ந்த மனசோட குளிர்ந்த பார்வையோட இருப்பா. எப்பவும் யாரிடத்துலையும் ஒரு துவேஷம் கிடையாது, ஒரு கடுமையான வார்த்தை கிடையாது, தப்பான எண்ணம் கிடையாது. ஒரு சமயத்தில் கூட ஆண்டவன்கிட்ட ஒருத்தர் வந்தார், பரநியாசம் பண்ணிட்டார் நிறைய சம்பாவனை பண்ணார். சம்பாவனை பண்ணா திருக்குழந்த ஆண்டவன் கிட்டார், ஏண்டா இவ்வளோ சம்பாவனை பண்ற, இதுக்கெல்லாம் சம்பாவனையே வேணாண்டா அப்படின்னார். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சம்பாவனை பண்ணது, அதுக்கு தேசியம் அதுக்கு ஆண்டவன் சாதிச்சாச்சு, டேய் இப்போ நிறையா பண்ணிவிட்டடா. அப்புறம் ஆற்றுல போய் ஐயோ ஆச்சாரியாளுக்கு நிறைய கொடுத்துட்டோமே, இன்னும் கொஞ்சமாவது குறைச்சி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சக்கூடாதுடா நீ, அது ரொம்ப தப்புடா. அப்புறம் அது பெரிய பாவம்டா உனக்கு, அந்த பாவம் உனக்கு வரும்னு தெரியாது. நீ பாட்டுக்கு இப்போ நிறைய கொடுத்துட்ட, அப்புறம் போய் ஆற்றுல ஏதாவது நினச்சிக்க போகிறடா, வேணாண்டா. உனக்கு பின்னால் அந்த பாவம் வரக்கூடாதுன்றதுக்காகவே நான் வந்து சம்பாவனைன்னா அதை லட்சியம் பண்ணாலும் ஏதோ கொஞ்சம் கிஞ்சித்து ஏதோ வச்சுட்டு போனாலே போரும்னு நான் நினச்சிக்கணும்டா அப்படின்னு சாதிச்சார் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல் எதுக்கான எப்பவும் ரொம்ப தனிஞ்ச வார்த்தை, எப்பவும் நல்ல வார்த்தை, சிஷ்யாளுடைய ஆசைக்காகவே அவளுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியதான வார்த்தை. அப்படியா அவளுக்கு எது நன்மையோ அந்த நன்மையை அவள் புரிஞ்சிக்கலன்னா அவள் புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்காகவே அவளிடத்துல விசுவாசமாக இவ்வளவு தான் இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடய பேசக்கூடியதான நல்ல வார்த்தை. தேரவிந்திராண்டவனை பற்றி சொல்லச்சே அப்படிதான் பெரியவாள்லாம் சொல்லுவா. தேரவிந்திராண்டவன் யாராவது ஆசிரமத்தில் தேரவிந்திராண்டவனை சேவிக்க வந்தான்னா இவன் எதுக்காக நம்மிடத்துலே வரான்? ஏதோ நம்ம சேவிச்சா அவனுக்கு ஒரு நிம்மதி, நம்மளை சேவிச்சா ஏதோ ஒரு திருப்தி இருக்கு அவனுக்கு, இல்லை ஏதாவது குறை இருக்குமோ என்னவோ நம்மளை சேவிச்சா அவனுக்கு அந்த குறை போயிடும்னு நினச்சிட்டு வரான். அவனுக்கு அந்த குறை போகணும், இங்கே வந்துட்டு அவன் நிராசையாக போகக்கூடாது, அவன் குறை தீரணும். பெருமாள் தாயார் ஆச்சாரியாள் பாதுகைகள் இவன் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு அதே மாதிரி குளிர்ந்த எண்ணத்தோடு தான் எப்பவும் கட்டாட்சிப்பார் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி அதிகத சிசிரானு சுவாமி தேசிகன் எப்படி எழுந்தொழிவிருந்தார்னா எப்பவும் நல்ல எண்ணத்தோடு குளிர்ந்த திருவுள்ளத்தோடு எழுந்தொழிவிருந்தார். அந்தரங்கோக்தி யோக்யான் அது 10வது குவாலிஃபிகேஷனாக சொல்கிறார். என்னென்ன அந்தரங்கோக்தி யோக்யான், அவள் ஆச்சாரியர்களிடத்தில் போய் நம்ம நெருக்கமாக நம்முடைய மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கேட்கலாம், எதை வேணால் கேட்கலாம். இதில் கேட்கலாம் பரீட்சித்து கேட்குறான் பாருங்கோ பாகவதத்தில். பாகவதம் அப்படின்னு சொன்னால் பாகவதம்னா என்னதுன்னா பாகவதாளுக்கு என்னென்னலாம் மனசில் நல்ல விஷயங்கள்லாம் தோணுமோ, இல்லைன்னா பாகவதாளுக்கு இந்த நல்ல விஷயத்துல என்னென்னலாம் சந்தேகம் வருமோ எல்லாத்தையுமே கேட்குறோம். பெருமாள் என்ன எல்லாருக்கும் சமமாக நடந்துக்க மாட்டேங்கிறாரே, அப்புறம் பெருமாளை சேவிச்சவாள்லாம் ஏன் பணக்காராளாக இருக்க மாட்டேங்கிறாளே, அப்புறம் பெருமாள்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் இவ்வளோ தப்புலாம் பண்ணியிருக்காரே அப்படின்னு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறான். அவன் எதுக்காக கேட்குறான்னா அவனுக்கு பெருமாளிடத்தில் விசுவாசம் குறைஞ்சதுனால இல்லை. இந்த பாகவதம்னு சொன்னான்னா பாகவதத்தில் பாகவதாளுக்கு வேண்டிய எல்லா கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கணும் அதுக்காக. அவரும் சுகபிரம்மரிஷியும் கொஞ்சம் கூட இப்படி எடக்கு மடக்கா கேள்வி கேட்கறானே அப்படின்னு நினைச்சுக்காம, அப்பா நல்ல கேள்வியா கேட்டப்பா, சாது புருஷ்டன் துவயாராஜன், நீ நல்ல கேள்வியா கேட்கறடா. பாகவதால் மனசுல ஒரு மூலையில இப்படித்தான் ஏதாவது ஒரு விஷப்பாம்பு ஒழிஞ்சுன்னு இருக்கும், அது திடீர்னு அவளுடைய பக்தியை கொத்தி விட்டுரும், பக்தி குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீ நல்ல கேள்வி கேட்கறியா, இதுக்கெல்லாம் நாம இப்ப பதில் சொல்லி வச்சா பாகவதால் தெளிஞ்சிருவா, அப்புறம் அவளுக்கு பகவத் விஷயத்துல ருச்சி குறையாது. அதனால பாகவதால் ஹிருதயத்தில் இருக்கிற சந்தேகம் என்றதான இந்த நல்ல பாம்பை ஒழிச்சு கட்டணும்னா அவளுக்கு நெருக்கமான சந்தேகங்கள் எது இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும், கேட்கறதுக்கு பயப்படுவா, ஐயோ இதெல்லாம் கேட்கலாமோ கூடாதோ அப்படின்லாம் பயப்படுவா. அப்படி இல்லை, எப்படி ஆச்சாரியால் இருப்பார்னா ரொம்ப நெருக்கமா, எப்படி ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை வேணா பேசிப்பாளோ அது மாதிரி அந்தரங்கோக்தி யோகியான் அந்தரங்கோக்தி யோகியான் அப்படின்னு ரொம்ப நெருக்கமா இருப்பா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவா. பாஷிகாரை பத்தி சொல்லச்சே சொல்லுவா, ஒருத்தர் பாஷிகார சிஷ்யர் கல்யாணம் பண்ணினா, கல்யாணம் பண்ணினா அந்த புள்ள அந்த ஆம்டி ஆளோட நெருக்கமாக இருக்க மாட்டேங்கிறான், அவளுக்கு ரொம்ப அப்பா அம்முக்கெல்லாம் குறை, இந்த புள்ள கல்யாணம் பண்ணினா ஆம்டியா கிட்ட ரகசியமாக நடந்துக்க மாட்டேங்கிறான்னு. அதுக்காக போய் ஆச்சாரியன் ராமானுஜர்கிட்ட சொன்னாலாம், உங்கள் காலக்ஷேபம் கேட்டு எங்கள் பையன் ரொம்ப கெட்டு போயிட்டான், அந்த மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு பாஷிகார் கூப்பிட்டு கேட்டாராம், ஏண்டா உங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி சொல்கிறாளே, என்ன இந்த மாதிரி நீ வந்து ஏகாந்தமாகவே இருக்க மாட்டேங்கிறியாமேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த சிஷியர் சொன்னார், ஏகாந்தமாக எங்கள் காலத்தில் எங்கே ஏகாந்தமே கிடையாது அப்படின்னா, என்னமோ உங்கள் பையன் ஏகாந்தமே கிடையாதுன்னு சொல்கிறானேன்னு திருப்பி அவள் அப்பா கிட்டே சொல்கிறார். அது இப்போ நிறைய மனுஷா இருக்கா பெரியவாள்லாம் இருக்கா, வேணும்னா தனி கொடுத்தனமானா வச்சுட்றோம் அப்படின்னு சொல்லி தனி கொடுத்தன ஏற்பாடு பண்ணால், தனி கொடுத்தன ஏற்பாடு பண்ணாலும் அதே தான், அந்த மாட்டு பொண்ணு இவர் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் ஏகாந்தமானு சொல்லிவிட்டா. இதெல்லாம் கேட்டுக்கிறார் பாஷிகாரர் பாருங்கோ, அவள் திருப்பியும் போய் பாஷிகாரர்கிட்ட இந்த மாதிரி இந்த பையன் ஏகாந்தமாக இருக்க மாட்டேங்கிறான், திருப்பியும் இதையே தான் பண்ணுறான் அப்படின்னு திருப்பி அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறார், என்னடா நீ இவ்வளோ தூரம் பெரியவாள் இது மாதிரி உன்னை தனியாக கூட கொடுத்தனும் ஏற்பாடு பண்ணிட்டாலும் அப்போ கூட நீ ஏகாந்தமாக நடந்துக்க மாட்டேங்கிறியாமே அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஏகாந்தமாக எங்கே இருக்க முடியறது, எல்லா இடத்துலையும் ரங்கநாதன் இருக்கார், பார்த்துட்டே இருக்கார், அவர் பார்த்துட்டே இருக்கச்சே இவாள்லாம் சொல்கிற மாதிரி எப்படி என்னால் ஏகாந்தமாக நடந்துக்க முடியும்னானா. பாஷிகார் பிரமிச்சு போயிட்டாராம், என்னடா இவ்வளோ அப்படியாடா பகவத் சிந்தனையோடு இருக்கியா, வசந்த சிஷ்யன்டா நீ, வசந்த சிஷ்யன்டா, கிரகஸ்த தர்மம்னு உண்டு, பெருமாள் கிரகஸ்த தர்மத்தை அவரே நடத்தணும்னு எத்தனையோ சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார்னு சொல்லுவாள். எதுக்காகனா இது மாதிரி ஆச்சாரியாளுக்கு இந்த மாதிரி வீட்டு சமாச்சாரம் தேவையா அப்படின்னா, அந்தரங்கோக்தி யோக்யான்னு இதுவே பிரமாணமாக நினைச்சுன்னு எல்லாரும் ஆத்துக்கதையெல்லாம் ஆண்டா ஆச்சாரியன் கிட்ட சொல்லிட்டுக்கணும்னு அர்த்தம் இல்லை. சத்விஷயத்தை பேசச்சே மனசில் எவ்வளவு நெருக்கமாக இருந்து பேசிக்கலாமோ அந்த மாதிரி பேசக்கூடியவாளாக இருப்பா ஆச்சாரியாள் அப்படின்னு சொல்லி இந்த 10 விஷயத்தை சொல்லி சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லட்சணம் இதுங்கிறார். எதுக்காகனா அவர் இருந்தார், அதுக்காக சொல்றார். அதே மாதிரியே இதே இங்கே சொல்கிற மாதிரியே தேசிகன் இன்னும் கூட ஞாசவம்சில சாதிக்கச்சே இன்னொரு ஸ்லோகம் கூட சாதிச்சிருக்கிறது. சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாஜம் சமயநியதயா சாதுவிருத்யா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்கபந்தம் தயாலும் காலித்யே சாசிதாரம் ஸ்வபரஹித பரம் தேசிகம் புஷ்ணுரீப்சேத். இது இன்னொரு ஸ்லோகம் இது. ஆச்சாரியன்னா எப்படி இருப்பார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. அது மாதிரி இங்கே இந்த இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லணும். மொத்தத்தில் எப்படி தேசிகன் தன்னுடைய திருவாக்கினாலே ஆச்சாரிய லட்சணங்களை எல்லாம் பலகாலம் சொல்லியிருக்காரோ அத்தனை ஆச்சாரிய லட்சணங்களும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருந்து அதனால தான் தேசிகோத்தனா தேசிகோத்தமர் சர்வாச்சாரியர்களுக்கும் வசந்த ஆச்சாரியர், முன்னுள்ள ஆச்சாரியால் பின்னுள்ள ஆச்சாரியால் எல்லாரும் தேசிகன்ற திருநாமத்தினாலேயே பூரிக்கும்படியாக எழுந்தருளியிருந்தார் தேசிகன். அதனால தான் கல்யாண குணசாலினேன்னு அவ்வளவு பாக்கியம் தேசிகனுக்கு திருக்குமாரராய அவதரிச்சு சுவாமி தேசிகனை அப்படி கிட்ட இருந்து பொழுது பொழுதோறும் ஒரு நொடி பொழுதும் அவரை அனுபவிச்சு, அவருடைய திருவாக்கு அனுபவிச்சு, அவருடைய திருமேனியை அனுபவிச்சு, அவருடைய அனுஷ்டானங்களை அனுபவிச்சு, அவருடைய நல்ல உள்ளங்களை திருவுள்ளத்தெல்லாம் அனுபவிச்சு இப்பேற்பட்ட அமிர்தமயமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் சுவாமியை பற்றி அவ்வளவு ரசிச்சு சொன்னதான இந்த கல்யாண குணங்களிலே நம்மாலே சொல்லக்கூடிய அளவுக்கு அவகாசத்தை ரொம்ப பெருக்கிண்டு போகாம ஏதோ சுருக்கமாக சொல்ற அளவுக்கு அனுபவிச்சதே ரொம்ப அபாரமா இருக்கு. ஏன்னா சுவாமி தேசிகன் எவ்வளவு கல்யாண குணசாலியை எழுந்தருள் இருந்தார்னா ஒரு மனுஷன் எப்படி வசத்தியா இருப்பலாமோ, இல்லை ஒரு பிராமணோத்தமர் எவ்வளவு வசத்தியா இருக்கலாமோ, ஒரு சிஷ்யன் எவ்வளவு வசத்தியான கல்யாண குணங்களாலோ இருப்பாரோ, ஒரு ஆச்சாரியர் எப்படி வசந்த கல்யாண குணங்களாலோ இருப்பாரோ, அந்த மாதிரியாக அவ்வளவு உயர்ந்த கல்யாண குணத்தோடு எழுந்தருளியிருந்தார். அதனால தான் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா என்று சுவாமியினுடைய திருக்குமாரர் அனுசந்தானம் பண்ணி நமக்கும் காட்டி கொடுத்துருக்கார் என்றதான் இந்த விஷயத்தை சொல்லி இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். கவிதார் கீர்த்திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே
நமஹா.
ஹலோ,
அரியன்தாசன் பரம பாக்யம்.
சரி,
அரியன்தாசன் ரொம்ப அரியன்.